அவசியம் இல்ல. அதனால அதுல ஏதோ போர் நடந்திருக்குது, அப்புறம் சில என்னமோ கதைகள் எல்லாம் போயிருக்குது, நியாயாதிபதிகள் ராஜாக்கள் ஆண்டாங்க, அது இது நல்லா இருக்குது. அதனால அதெல்லாம் இப்ப படிச்சு நம்மளுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. அதனால அது வேண்டாம், நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் புதிய ஏற்பாடு மட்டும் படித்தா பைபிள் வந்து ஒரு பாதி ஸ்டடி மாதிரி தான். ஆனால் இஸ்ரேல் பற்றி நம்ம படிக்கும்போது, பழைய ஏற்பாடு கூட படிக்கும்போது தான் அது ஒரு முழு ஸ்டடியாக இருக்கும், ஒரு முழு நம்ம படித்ததுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த வகையில் அப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மே தவிர பாதி பாதி படிச்சுட்டு இருந்தாக்கா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. சரி, அப்படி இருக்கும்போது இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனங்களை நம்ம ஏன் பார்க்க வேண்டும்? அப்போ அது உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு தேசம், நம்ம தமிழ்நாடு சைஸ் இருக்கிற ஒரு இடம். அப்படி இருக்கும்போது இதை பற்றி நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் என்று பார்க்கும்போது, இஸ்ரேலில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் அது நமக்கு மிக முக்கியமான பாடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறோம், இந்தியாவில் ஒரு மூலையில் இருக்கிற சேல பகுதியில். அப்படி இருக்கும்போது இஸ்ரேலை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் நான், அதாவது இஸ்ரேல் தேசம் என்ற ஒரு தேசம் தான் தேவன் தம்முடைய கையில் கட்டியிருக்கிற ஒரு வாட்ச் இல்லைங்களா. அப்போ அந்த வாட்ச் தான் வந்து அந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா இஸ்ரேலை பார்க்கணும். இஸ்ரேல் பார்த்தா தான் இந்த உலகத்தின் சம்பந்தமாக தேவனுடைய எல்லா காரியங்களையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை வச்சு தான் நம்ம என்னத்தையெல்லாம் தெரிந்து கொள்ளலைன்னா இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும், இன்னும் சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவை பற்றி தெரிஞ்சு கொள்ள முடியும், சபையினுடைய முடிவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும், இன்னும் ஆயிர வருட அரசாட்சியினுடைய ஆரம்பம் பற்றி தெரிந்து கொள்ள முடியும், கர்த்தராக இயேசுனுடைய இரண்டாம் வருகை பற்றி கூட நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் தேவன் எதில் மையமாக வச்சிருக்காருன்னா இஸ்ரேலை மையமாக வச்சுதான் தேவன் வச்சிருக்கிறார். அப்போ இஸ்ரேலில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் ஏதோ ஏதேச்சியாக நடக்கிற சம்பவங்கள் கிடையாது. இதெல்லாம் முன் தீர்மானிக்கப்பட்டது, இதுதான் நடக்கணும்னு தேவனால் முன் தீர்மானிக்கப்பட்ட காரியம். அதனால தேவனுடைய இந்த தெய்வீக திட்டங்களை நம்ம தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கூட தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றி குறிப்பிடும்போது அங்கே எப்படி சொல்லிக்கிறாருன்னா, முக்கியமான ஒரு அடையாளம் பேசினார், இஸ்ரேலை பற்றி அவர் ஒரு அடையாளம் கொடுத்தார். அதை பற்றி நம்ம படிக்கலாம். லூக்கா 21:30-31. லூக்கா சுவிசேஷம் 21:29-30-31.
அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள்.
ஜீசஸ் ஒரு அடையாளம் காமிக்கிறாரு, அத்தி மரத்தை பாருங்க, அப்புறம் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்க. என்னது மரத்தை பார்த்தா என்ன கூறி, அத்தி மரத்தை பார்த்தா ஏதாவது புரியுமா, மற்ற எல்லா மரங்களையும் பார்த்தா புரியுமா? ஆனால் சொல்றாரு, அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் அப்படின்னா, வசந்த காலம்னா சம்மர் வந்துருச்சுன்னு அர்த்தமா, அந்த அர்த்தத்தில் பார்க்கணுமா? அப்படியே இவைகளை நீங்கள் சம்பவிக்கிறதை காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபம் என்று அறியுங்கள். அப்படி இருக்கும் போதுங்க இங்க அத்திமரம் என்று கர்த்தராகிய இயேசு யாரை குறிக்கிறார்? இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறார், இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறார். மற்ற மரங்கள் எதை குறிக்குது? மற்ற தேசங்களை குறிக்குது. அத்தி மரத்தையும் நீங்க பாருங்க, மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் என்று சொல்லும் போது இஸ்ரேல் தேசத்தையும் பாருங்க, மற்ற தேசங்களையும் நீங்கள் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை காணும் போது. அப்ப துளிர்க்கிறது என்பது எதை குறிக்குது? அந்த நாடுகள் ஆசீர்வாதங்களை பெறும் போது, இஸ்ரேல் மற்ற தேசங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் பெறும் போது, என்ன ஆசீர்வாதங்கள், விடுதலை பெறும் போது முக்கியமாக. ஏன்னா எல்லா தேசங்களும் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு இல்லைங்களா, பெரிய பெரிய பேரரசுகளுக்கு கீழே எல்லா தேசங்களும் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. அதில் குறிப்பாக லாஸ்டாக இந்த உலகத்தில் இருந்த ஒரு பேரரசு பிரிட்டிஷ் எம்பையர் இல்லைங்களா, வெள்ளக்காரனுங்க இங்கிலீஷ்காரனுங்க உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அவங்க தான் உலகத்தை எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தியிருந்தாங்க. அப்போ லாஸ்டாக அவைகள் விடுதலை பெற்று அவைகள் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபம் என்று அறியுங்கள். வசந்த காலம் என்றால் அது ஆசீர்வாதமான காலங்கள். அப்போ உலகத்துக்கு அவருடைய ராஜ்யம் சமீபம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாத்தீங்களா, எங்க பார்க்கணும் அப்ப நம்ம இஸ்ரேல கூட பார்க்கணும், மற்ற தேசங்களை கூட பார்க்கணும் இல்லைங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஆசீர்வதிக்கப்படுகிற காலங்களுக்கும் அதே போல தேவனோட ராஜ்யத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் உண்டுங்கிறத நம்ம பார்க்கறோம், எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாரு பாத்தீங்களா. அப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், இஸ்ரேலை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமானது, அதாவது எசேக்கியேல் பார்த்த ஒரு தீர்க்க தரிசனம், எசேக்கியேலுக்கு தேவன் காண்பித்த ஒரு தீர்க்க தரிசனம் குறித்து நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 37:1-10
கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி.
இங்க எசேக்கியேலுக்கு தேவன் ஒரு தரிசனம் காமிக்கிறார். என்ன மாதிரி தரிசனம்? அவர் என் கை, அவருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, அப்படின்னா ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் அப்படின்னாக்க என்ன இருந்ததுன்னா அவருக்கு ஒரு தரிசனம் காமிக்கிறார். ஆவினா அந்த மைண்ட்ல அவருக்கு வந்து ஒரு தரிசனம் காமிக்கிறார். உன்னோட ஒரு சினிமா படம் மாதிரி எப்படின்னா அந்த அந்த தரிசனம் எப்படி இருக்குதுன்னா இங்கிருந்து பாக்குற மாதிரி இல்லை, அது அங்கேயே போற மாதிரி, அந்த தரிசனத்துல பாக்குறவரே இருக்கிற ஒரு மாதிரி. இப்ப படத்துல படத்துல நடிக்கிறவரு அந்த படத்தை பார்க்கும் போது எப்படி இருக்கும் உட்கார்ந்து அவர் பார்த்துருந்தேன்னா அவர் நினைச்சது அவரையே பார்த்துருந்தேன் எப்படி இருக்கு, அது மாதிரி தரிசனம் காமிக்கிறோம். அதனாலதான் அங்க அப்போஸ்தலர் போல்வர் சொன்னார், நான் 3 வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அப்போ நான் எப்படி இருந்தேன், நான் சரீரத்தில் இருந்தனோ சரீரத்துக்கு புறமே இருந்தனோ எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொன்னார்னா அந்த தரிசனங்கள் அப்படி இருந்துச்சு, நான் நேரடியாக அங்கேயே போன மாதிரி எனக்கு இருந்துச்சு, நான் இங்கிருந்ததா பார்க்கறேன், நான் இல்லை அங்கேயே போயிட்டேன்னு எனக்கே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப தொழில்நுட்பம் நிறைந்ததாக இருந்தது அந்த தீர்க்க தரிசனம். ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம எடுத்துக்கொண்டா படங்களோட எடுக்கிறாங்க, எவ்வளோ எவ்வளோ துல்லியமாக எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஃபோட்டோகிராஃபி மற்றதெல்லாம் வந்து எவ்வளோ துல்லியமாக எடுக்கிறாங்க படங்கள் எடுக்கும்போது நம்ம கூட பார்த்துட்டு வர ரியலாக இருக்குதாப்பா அப்படின்ட்டு வரமே. அந்த மாதிரி அவங்க மனுஷங்களே இப்படி பண்ணும்போது கர்த்தர் தரிசனங்கள் காமிச்சு எப்படி இருக்கு, அதனுடைய கலரு போட்டோகிராஃபி டைரக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் இல்லைங்க, ரொம்ப துல்லியமா இருக்கு. யாரும் வந்து அந்த அது இங்கிருந்து பாக்குற மாதிரி இல்லை, அது அங்கேயே போன மாதிரி. அப்படிதான் எசேக்கியேலுக்கு தேவன் காமிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா அவரை ஆவிக்குள்ளாக்கி அவரை வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில நிறுத்திட்டார். ஒரு பள்ளத்தாக்கு பாக்குறாங்க, பார்க்கும்போது மேலேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதுல எலும்புகள் கிடைக்குது. அப்புறம்
என்னை அவைகளின் நடுவே சுற்றி நடக்க பண்ணினார், இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது.
அப்போ என்னன்னா அந்த பள்ளத்தாக்குள்ளே கூட்டிட்டு போயிட்டு இப்போ எசேக்கியேல் வந்து வேற எதுவுமே கிடையாது அங்க பள்ளத்தாக்குல, வீடா ஜனங்களோ உயிர் உள்ள ஜனங்கள் அப்படிலாம் கிடையாது, வெறும் எலும்பா கிடைக்குது. அங்க ஒரு மண்டை ஓடு, அங்க ஒரு கை எலும்பு, ஒரு கால் எலும்பு, அது ஏகப்பட்ட எலும்பு திரள் மகா திரளாய் கிடந்தது. அந்த எலும்புகள் எப்படி இருக்குது, உலர்ந்ததா இருக்குது. உலர்ந்ததுன்னு என்ன அர்த்தங்க, அதுல வந்து எந்த விதமான ஒரு பசை கூட இல்லை, லாஸ்டா இருக்குது அந்த பசை கூட இல்லை. பட் நாய் கூட வந்து பார்க்காது, இவ ரொம்ப உலர்ந்து போச்சுன்னு வைங்க எலும்பு ரோட்ல கிடைக்குது நாய் கூட தெரியும் பார்க்காது இல்லைங்களா, அதனால ஈரமே இல்லை அதுல சுத்தமா போயிட்டு இருக்கு. அந்த அந்த எலும்புகள் எடுத்து நம்ம அடிச்சோன்னா இரும்பு நடிக்கிற மாதிரி இருக்கு சவுண்டு, டங் டங்னு சவுண்டு சவுண்டு வரும் இல்லைங்களா, ரொம்ப காஞ்சி போன எலும்பு எடுக்கும் அந்த மாதிரி இருக்குது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருக்குது. இப்போ எசேக்கியேல் அப்படியே அந்த எலும்புகள் மத்தியில் நடத்திட்டு வர்றாரு, எப்படி இருக்கும் இந்த இந்த கிராஃபிக்ஸ் பாருங்க எப்படி காமிக்கிறார், ரொம்ப பயமா இருக்குல்ல. ஆமாம், நம்ம என்ன செத்துருவோம், ஏன்னா இங்கே இங்கே இந்த சுடுகாடு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அப்படியே திக்கு 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 திக்குன்னு நம்ம கிராஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு அது ஒன்றுமே இருக்காது, ஆனால் பயம் வந்து நம்மளை இங்கே ஃபுல்லாக எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் நடந்துட்டு போகிறார். அப்போ ரொம்ப பயமாக தனிமையாக வேறு இருக்கிறார், ரொம்ப பயந்த சூழ்நிலை அப்படியே பார்த்துருக்கிறார். எலும்புகள் கிடக்குது. அப்புறம்
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன்.
அங்க தேவன் கேட்கிறாங்க, என்னப்பா எசேக்கியேல் பாத்தியா எப்படி எலும்புகள் எவ்வளோ கிடைச்சது பாத்தியா, இதெல்லாம் உயிரடையுமா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எசேக்கியேல் பாருங்க, தேவனுடைய மக்கள் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கவனிக்கணும். இது எனக்கு தெரியாது, இது உங்களுக்கு தான் தெரியும், அது இது பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் ஏன்னா தேவனுடைய தரிசனங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக இருக்குது, புதுமையாக இருக்குது, அதனால் பதில் சொல்லி மாட்டிக்க முடியாது. இப்படி கூட சொல்லியிருக்கலாம், மனிதர்களுடைய பார்வையில் பார்த்தா இது இதெல்லாம் ஒன்றும் உயிரடையாதுங்க, இது பார்த்தா ரொம்ப உலர்ந்து போய் கிடக்குது, இது ஒரு பள்ளத்தாக்கில் கிடக்குது, எங்கெங்கயோ கிடக்குது இந்த எல்லாம், இதெல்லாம் எங்கே போய் உயிரடைய போகுது அப்படி அவர் பதில் சொல்ல துணியவே இல்லை. அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, தாழ்மையாக பேசுது. அப்போ தேவனுடைய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி பார்த்தீங்களா, தாழ்மையான ஒரு குணம் ரொம்ப முக்கியமானது. இத்தனைக்கு எசேக்கியேலெல்லாம் பெரிய தீர்க்கதரிசி, அவங்களே எவ்வளோ தங்களை தாழ்த்தி பேசியிருக்கிறது, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். சரி நெக்ஸ்ட்டு,
அப்படியாக நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரறிந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார்.
ஆனா உனக்கு தெரியலப்பா, நீ தெரியல என்ற விஷயத்தை உண்மை பேசிட்ட, ஆனா இப்ப நீ என்ன பண்ண, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, என்ன தீர்க்க தரிசனம் சொல்லணும், எலும்புகளை பார்த்து உங்களுக்குள் ஆவியை நான் வர பண்ணுவேன், அப்போ நீங்கள் எல்லாம் உயிரடைவீர்கள். பாத்தீங்கன்னா உலர்ந்த எலும்புகள்னா அதில் பார்த்தாலே நம்பிக்கைன்றது சுத்தமா கிடையாது, உலர்ந்து போயிட்டு அந்த எலும்பு, அதுல எந்த நம்பிக்கை இல்லாம இப்ப அந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, மீண்டும் இந்த எலும்புகள் என்னாகும், உயிரடையும், அப்புறம் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி அந்த எலும்புகள் மேல, எப்படி பார்த்தீங்க கிராபிக்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப அந்த காலத்துலேயே தேவன் காமிச்சிருக்கிறார், இன்னைக்கு தான் எல்லாம் அனிமேஷன் அந்த இதெல்லாம் பண்றாங்க கிராபிக்ஸ், அன்னைக்கே தேவன் காமிச்சிருக்கிறார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அவருடைய பார்வைக்கு, இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க, அதை விட அந்த காலத்திலேயே தேவன் பார்த்து காமிச்சிருக்கிறார். அப்போ அது மேல நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி அவர் தோளினால மூடி உங்களுக்குள் ஆவியை நான் கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லப்பா அப்படின்னா, அதே மாதிரி எசேக்கியேல் என்ன பண்ணிட்டார், ஏழாம் வசனம்,
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு எரிச்சல் உண்டாயிற்று, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது.
அதே மாதிரி அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது, உரைச்சு முடிக்கும் போது என்ன வருது, ஒரு எரிச்சல் வருது. இது எப்படி இருக்கு, இப்போ இன்னும் கூட ரொம்ப திகில் வந்துருக்குல்ல, ஏற்கனவே சும்மா இருக்கிறவன் பார்த்தாலே பயம், அதில் வேறு இப்போ எலும்புகள்லாம் அப்படியே ஒரு இறைச்சல் அப்படியே டக டகட கட 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 சவுண்ட், அங்கங்கே இருக்கிற எலும்புகள்லாம் அப்படியே ஆடு, அப்படியே ஐயோ என்ன இந்த மாதிரி பயிர்கள் இறைச்சல் ஆகிட்டு, அதான் எலும்பு ஒன்னோட ஒன்று அடிக்கும் போது எப்படி இருக்கும், மண்ணி அடிக்கிற மாதிரி சவுண்டு, பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே பயந்துட்டார். அப்போது அப்போ என்னாச்சுன்னா, அப்படியே ஒவ்வொரு இடமும் அந்தந்த எலும்பு கூட வந்து ஜாயிண்ட் ஆகுது, அதாவது நகர்ந்து வந்து எந்தெந்த அண்ணந்த எலும்பு கூட ஜாயிண்ட் ஆகுது, அப்படியே அவர் பயந்துட்டார். அப்புறம் நெக்ஸ்ட்,
நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது.
பார்த்து கொண்டிருக்கும் போது அந்தந்த எலும்புகள் வந்து முதுகெலும்பு முதுகெலும்பு போல வந்து ஜாயிண்ட் ஆகுது, கையெலும்பு வந்து நிற்குது, கால் கரெக்டாக வந்து நிற்குது, மண்டை ஓடு வந்து கரெக்டாக நிற்குது, எல்லாம் வந்து அப்படியே ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு எலும்பு கூடுகளாக அப்படியே வந்து வந்து தனித்தனியாக நிற்கும். அப்போ என்ன செய்வார், தீ இப்படியாக பார்த்துட்டே இருக்கிறார், அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு தரிசனம் இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். பார்க்கும்போது இப்போ என்னாச்சுன்னா, அவைகள் மேலே அப்படியே நரம்புகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நரம்பு ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா, ரத்தம் போகிறதுக்காக, அப்படியே முதல்ல நரம்புகள் அப்படியே உண்டாகிட்டு அந்த நரம்புகளுக்கு மேலே இப்போது சதை வளருது. இப்போ பார்க்குறாரு ஒவ்வொரு எலும்பு கூட்டிலையும் சதை வளர ஆரம்பிக்கும், எல்லாம் சதை வளர்ந்து எல்லாம் அப்படியே பிளட்டு அது இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு வருது, எல்லாம் பார்த்தா தோல் உரிச்சு வச்ச மாதிரி, சிக்கன் உரிச்சு அப்படி இருக்குது, பார்த்தா நல்லா இருக்குதா, சிக்கன் வாங்கிட்டு வர வந்து நிறைய நல்லா சாப்பிட மாட்டாங்க வீட்டில், ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது அது மனசுக்கு அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க எப்படி உரிக்கிறானு பார்த்தீங்க, அவன் அந்த மாதிரி வந்து மேலே தோல் இல்லை அப்படியே உடல் இருக்குது எல்லாம் ஆகிட்டு இருக்குது, ஆனால் உரிச்சு தோல் உரிச்சு இருக்கிற உடல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இன்னும் திங்கிலாக இருக்குது பயமாக இருக்குது. அப்புறம் அப்படியே பார்க்கும் போது என்னாச்சுன்னா, இப்போது மேற்புறம் எங்கும் இப்போது ஸ்கின் அப்படியே தோல் அப்படியே கவர் ஆகும், அப்படியே கவர் ஆகிட்டு வரும்.
கவர் ஆகிட்டே வரும்போது ஆனாலும் இவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் மூச்சு விடுறதில்ல, எல்லாம் அதாவது படுத்துருக்குது. அப்படி இப்ப திருப்பியும் ஒன்பதாம் வசனத்தில்
என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடைமடிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல்லு என்றார்.
அப்போ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, ஆவின்றது என்ன, என்ன ஆவின்றது சுவாசம். இப்போ அதுக்கு அந்த உடல் ஆகிப்போச்சு, இதுக்கு தேவையானது நீ லாஸ்ட் என்ன வேணும், சுவாசம். எழுந்து நிற்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, பார்க்கறதுக்கு சுவாசம் மட்டும் இல்லாமல் இருக்குது, மற்றபடி பாடியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்போ ஆவியை நோக்கி குறிக்கும் போது ஆவி எங்கிருந்து வருதுமா, காற்று திசை நான்கிலும் இருந்து வருது. அப்போ ஃபோர் டைரக்ஷன், நான்கு திசையிலிருந்து வந்து கொலை உண்டு இவர்கள் செத்து போய் கிடக்கிறானுங்க, இவங்க கிடக்குது இந்த எலும்புகள், இந்த இது மேல கொலை உண்டு இவர்கள் மேல் ஊது என்று சொல்றார். அப்போ ஊது சொல்லும் போது இவர் கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது பத்தாம் வசனம்,
எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்.
எலும்பாலெல்லாம் இப்ப மாறி எல்லாம் மனுஷனுங்களா நிக்கிறாங்க. அப்போ எசேக்கியேல் மட்டும் இல்ல, ஆரம்பத்தில் உள்ள போகும்போது அவர் மட்டும் தனியா இருந்தார், ஆனால் இப்போ பயங்கரமான சேனை நிற்குது. அப்படியே பார்த்தீங்களா எப்படி இருக்கும் அது, இந்த ஒரு காட்சி அவர் பார்க்கும்போது. அப்போது இது என்ன, இது ஒரு விசித்திரமான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. அப்போது இது வந்து ஏதோ உயிர்த்தெழுதல் பற்றி ஏதாவது சொல்லிக்கிற வசனமா அப்படியா? ஆமாவா, பார்த்தா அப்படிதாங்க தெரியும், நேரடி அர்த்தம் எடுத்தா அது அப்படிதான் தெரியும். ஆனா இது அதை பத்தி இல்ல, இது யாரை பத்தின்றது அடுத்த வசனத்துல கிளியரா இருக்குது.
அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே.
பாத்தீங்களா, இந்த எலும்பு எல்லாம் யாரு, இஸ்ரவேல் வம்சம். பாத்தீங்களா, தீர்க்க தரிசனம் அது ஒரு ஆச்சரியமா இருக்குது. நம்ம வசனங்களே முழுமையா மேலோட்டமா படிக்காம விட்டுட்டோம்னா நம்ம உயிர் தெரிந்தது அப்படி அப்படின்னு நினைச்சுப்போம். இப்போ உயிர் தெரிந்தல் இப்படித்தான் மனுஷன் சோறுவான் புலியிலிருந்து அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், அந்த எலும்புகள் யாராமா, இஸ்ரேல் புத்திரர் வம்சத்தார் அனைவருமே. அப்புறம் அவர்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அப்போ எலும்பு எது கடையாளம், நம்பிக்கை கடையாளம் இல்லைங்களா, எலும்பு என்பது நம்பிக்கை கடையாளம். இப்போ அந்த அந்த நம்பிக்கை வேணாச்சு அவங்களுக்கு, உலர்ந்து போன எலும்புகள் எது கடையாளம், நம்பிக்கை இல்லாத நிலைமை. அதாங்க சொல்ல வர, எங்களுடைய நம்பிக்கை அற்று போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் அங்கே பாக்குறாருங்க. அப்போ இது என்ன தீர்க்க தரிசனம், இது வந்து இது எந்த காலத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம், இது இஸ்ரேல் ஜனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், அது தெளிவா இருக்கு. அது அங்கேயே கொடுத்துட்டாரு, அங்கதான் லாக் பண்ணி வச்சு காமிக்கிறார் தரிசனம், ஆன்சர் கூட அங்கேயே கொடுத்துட்டாரு. நல்ல வேணும், இல்லைன்னா வந்து ஆன்சர் கொடுத்தாலும் கூட புரிஞ்சது இல்லை, ஆனால் ஆன்சர் கிளீனாக இருக்குது. அந்த எலும்புகள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரிய, சரி இந்த ஒரு இறந்து போன நிலைமை அல்லது உலர்ந்து போன எலும்புகள் பீஸ் பீஸாக தனித்தனியாக போன நிலைமை இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்போ, அப்புறம் மீண்டும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் உயிரடைந்தது எப்போ, எந்த காலம், அதுதான் நீங்கள் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாகம். அப்போது இதை நம்ம இஸ்ரேலுக்கு தேவன் இந்த தரிசனத்தை காண்பிக்கும் போது இஸ்ரேல் ரொம்ப சின்ன பையன்தான், ரொம்ப வயசானவரெல்லாம் கிடையாது, 22-23 வயசு பையன், ரொம்ப சின்ன பையன் தேவன் தெரிஞ்சுட்டுருக்கார் எசேக்கியேல். அவர் வந்து இந்த பாபிலோனில் முக்கியமான ஒரு நதிக்கரையில் வச்சு இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவருக்கு காமிக்கிறார். அப்போ இந்த தரிசனம் காமிக்கும் போது எந்த காலத்தில் இந்த தரிசனம் தேவன் காமிச்சார்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்தில் எசேக்கியேலுக்கு இந்த தரிசனத்தை தேவன் காமிக்கிறார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் உங்களுக்கு நல்லா தெரியும், அது நேபுகாத்நேச்சாருடைய காலம். பாபிலோனிய சாம்ராஜ்யம் இஸ்ரேல் மேல் வெற்றி கொண்டு அந்த அவர்களை சிறைப்பிடித்து போன காலம். அப்போ சிதேக்க ராஜா வீழ்ச்சி அந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், போன வாரம். ஆமாம், கிமு எவ்வளோங்க, கிமு 606 இல்லைங்களா, கிமு 606 முதல் எத்தனை வருஷம் உள்ள இருந்தாங்க, 70 வருஷம். எந்த வருஷம் வரைக்கும், கிமு 536 வரை, கிமு 606 முதல் கிமு 536 வரை 70 வருடங்கள் அவர்கள் சிறையில இருந்தாங்க. அதாவது பாபிலோனிய ராஜாவின் கீழே இருந்தாங்க, அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ இந்த 70 வருஷத்தை இடைப்பட்ட இந்த காலத்துல தான் எசேக்கியேலுக்கு தேவன் இந்த தரிசனத்தை அவர் காண்பிக்கிறார். அப்போ இந்த தரிசனம் காண்பிக்கும் போது இந்த 70 வருஷம் கழிச்சு மீண்டும் என்ன இருக்கிறாங்க இந்த ஜனங்கள், இப்ப 70 வருஷம் நிலைமையில பாபிலோனுக்கு அவர்கள் போகும்போது அவங்களுடைய நம்பிக்கை அவர்களுக்கு அற்று போச்சு. மீண்டும் ரிட்டன் தங்களுடைய தேசத்துக்கு வருவோம்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் இந்த ஒரு 70 வருஷ காலப்பகுதி குறித்த தீர்க்க தரிசனமா இது. யோசனை பார்த்தா கண்டிப்பா இது 70 வருஷத்துக்குரிய தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் மீண்டும் குறுகிய காலத்திலேயே இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எறையுமே தீர்க்க தரிசியின் மூலம் அவர்களுக்கு உரைக்கப்பட்டது, நீங்கள் பாபிலோனிய ராஜாவை 70 வருஷம் சேமிப்பீர்கள், அதற்கு பின்பு மீண்டும் உங்களுடைய தேசத்துக்கு நீங்க வந்துருவீங்க, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஏற்கனவே இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க அதே போல கிமு 536 மேதோ பெர்சியா சாம்ராஜ்யத்தினுடைய அந்த பேரரசர் கோரேஸ் ராஜா, அவர் வந்து அவர் வந்த முதலாம் வருஷத்திலேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் ஒரு விடுதலை அவருக்கு கொடுத்து மீண்டும் அவங்களுடைய தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தரிசனம் இந்த காலப்பகுதியை பற்றி சொல்லுதா, முற்றிலுமே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நம்பிக்கை இல்லாத காலத்தை காலம் இந்த பாபிலோன்ல சிறைப்பட்ட காலம் பத்தி பேசுனானா கிடையாது. ஏன்னா அந்த 70 வருஷ காலத்துல முக்கியமாக இவர்கள் யாருக்கு கீழே இருந்தாங்கன்னா பேரரசர்கள், அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் மற்றும் மேதோ பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு கீழே இருந்தாங்க. ஆனா அந்த சாம்ராஜ்யங்கள்ல மிக முக்கியமான பதவிகள்ல யார் இருந்தாரு, இஸ்ரேல் இருந்து போன அடிமைகள் தானியல் இருந்தார் இல்லைங்களா, தானியல் ரெவன்யூ மினிஸ்டர்ல ராஜஸ்தானத்துல 3வது பிளேஸ் இருக்கிறாரு அரண்மனையில. அப்போ அவங்களுக்கு எந்த கவலையில கிடையாது, தானியல் தம்முடைய ஜனங்களுக்கு கவனிச்சிருப்பாரா கவனிச்சிருக்க மாட்டாரா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும், போன அடிமைகளை தான் இருந்திருக்காங்களே தவிர நல்ல சுகபோக வாழ்க்கை தான். எப்படி யோசேப்பினுடைய காலத்தில் எகிப்துக்கு போனாரு, ஆனா தேவர் என்ன பண்ணிக்கிறாரு அங்க யோசேப்பு அவங்களுக்கு என்ன இடத்த கொடுத்தாருன்னா, இந்த எகிப்திலே வசதி இல்லாத வச்சுட்டு இவங்களை கோசேன் பகுதியில நைல் நதி போற பகுதியில கொண்டு போய் வச்சாரு. அவ அங்க போய் செல்வ செழிப்பா இருந்தா இஷ்டத்துக்கு பெருகிட்டானு. அந்த மாதிரி இப்ப எங்க போனா கூட வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை. அப்ப இவங்க நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை சொல்லவே முடியாது. ஏன்னா அவர்களுக்கு மேல மிக முக்கியமான பிரபுக்களாக பிரதானிகளாக இஸ்ரேல் ஜனங்களை தேவன் வச்சிருந்தார். அப்போ அப்படி இருக்கும்போது இது எந்த கால தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கும் போது, இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேலுக்கு தேவன் பார்க்கிறார், காமிக்கிறார். எப்படின்னா தேசம் முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து போன ஒரு காலம் இது எப்போ அப்படின்னா, தானியல் தீர்க்க தரிசி இதை பத்தி பேசும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் தீர்க்க தரிசனத்தை திறக்க உதவும் திருவுக்கோள்கள், அதுல 70 வாரம் பற்றி நம்ம படிச்சோம். கர்த்தருடைய முதலாம் வருகை பற்றிய ஒரு தரிசனம், அதை பத்தி எங்க நம்ம படிக்கிறோம் படிச்சோம்னா தானியல் 9:26. மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்பு நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும், நகரம் என்பது எருசலேம் பட்டணம், பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆலயம், வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்புறம் அந்த தேசமும் முடிவு பர்யந்தம் நாசமாக நியமிக்கப்பட்டது. அப்ப இஸ்ரேல் தேசம் சுத்தமாக அந்த இடத்தை விட்டு நீங்கிற வரைக்கும் நாசமும் அழிவும் அதற்காக நியமிக்கப்பட்டது. எப்போ? மேசியா சங்கரிக்கப்பட்ட பின்பு. அப்ப இது எப்ப நடந்தது? கர்த்தர் இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், உங்களுடைய வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், எருசலேமே எருசலேமே நான் கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறுகளின் கீழ் கூடி சேர்க்கும் வண்ணமாக உங்களை பல முறை நான் சேர்த்துக்கொண்டேன், ஆனா உங்களுக்கு மனசு இல்லை. அதனால என்ன பண்ணுவேன், உங்களுக்குள்ள அநேக தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பிட்டேன், அநேக நியாயாதிபதிகள் அனுப்பியாச்சு, ராஜாக்களை அனுப்பியாச்சு, ஆனா நீங்க மனம் திரும்புறதில்ல. லாஸ்டா யார் கூட வந்தாச்சு? ஆமா, கர்த்தராய் இயேசுவே வந்துட்டாரு. தேவனுடைய குமாரனே உங்களுக்கு அனுப்பிட்டாரு, அவரை கூட இப்போ நீங்கள் அடிச்சு கொலை பண்ணுறது ரெடி ஆகிட்டுக்கிறீங்க, அதனால் இனிமேல் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, உங்களுடைய வாய்ப்பு இதோட முடிஞ்சு உங்களுடைய வீடு உங்களுக்கு பாலாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எப்போ நினைச்சுன்னா கிபி 70ல், இதோ இந்த சாட்டில் நீங்கள் பார்க்கலாம், இதான் கிபி 70 இந்த கோட், இது வந்து பெத்ரோ இயேசுவை அடித்து கொலை பண்ண வருஷம் கிபி 33. இது கிபி 36 இஸ்ரேல் மேல் தேவன் வச்சிருந்த அந்த ஆசீர்வாதம் முடிந்தது. அதான் 70 முடிகிற வருஷம் கிபி 36 70 அங்கே முடியுது. அதுக்கப்புறம் அந்த தேசம் முற்றிலுமாக நிர்மூலமாகிற வரைக்கும் தேவன் நியமித்தார். எப்போனா கிபி 70 அப்போ ரோமா கிபி 36 இஸ்ரேல் மேல் தேவன் வச்சிருந்த அந்த ஆசீர்வாதம், தேவன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த காலம் அதோட முடிஞ்சு, கிபி 36 முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு புறஜாதி ஜனங்களுக்கு போயிடுச்சு. கிபி 36 அப்போஸ்தலராக பேதுரு முதல் முதலாக கொர்நேலியு என்ற புறஜாதியாருடைய வீட்டுக்கு போய் அங்கே தேவனுடைய சத்தியங்களை சொல்ல ஆரம்பிச்சு அவர்கள் மேல் தேவன் தம்முடைய பரிசுத்தாவை அவர்களுக்கு அவர்கள் புறஜாதி ஜனங்கள் மேல் பொழிந்தள்ளினார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய வாய்ப்பு கிபி 36 முடிஞ்சு. கிபி 33 மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் அவங்க கூட பண்ணாங்க, ஆனாலும் கூட அந்த வாய்ப்பு 36 வரைக்கும் தேவன் நீட்டி கொடுத்தார். அதான் அந்த வாரம் பாதி சென்ற போது மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனா அந்த ஒரு வாரத்தில் அந்த தானியல படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரு வாரமளவும் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி சொல்றாரு இல்லைங்களா. ஒரு வாரம்னா இந்த 7 வருடங்கள் கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்தானத்திலிருந்து 7 வருடங்கள். அப்ப அந்த 7 மூன்றரை வருஷத்திலேயே கிறிஸ்துவை கொலை பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் 3.5 அப்போஸ்தலர்கள் மூலமாக அந்த சபை வாய்ப்பு இஸ்ரேலுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனா எப்ப முடிஞ்ச கிபி 36 முடிஞ்சு. அதுக்கப்புறம் அந்த தேசம் முற்றிலுமாக நிர்மூலமாவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அது எப்போனா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிபி 70 ரோமா சக்கரவர்த்தி அந்த கவர்னர் ரோமன் கவர்னர் தீத்துராயர் அவன் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை முற்றிலுமாக அழிச்சிட்டான், எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்திட்டான். அப்போ ஆலயத்தையும் அன்னைக்கு வந்து பஸ்கா பண்டிகை, அன்னைக்கு வந்து ஜனங்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ முற்றுகை போட்டான், அவன் முற்றுகை போட்டு ஜனங்கள் வெளியிலேயே வர முடியல, தங்களுடைய குழந்தைகளெல்லாம் வேக வச்சு சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். அந்த தேவனுடைய சாப வாங்கின ஜமாளிக்க முடியாதுன்றது தீத்துராயர் டைட்டஸ், இதெல்லாம் நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்போ கிபி 70 அவர் என்ன ஆகுதுன்னா முற்றிலும் அழிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அந்த வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபு, அந்த பிரபு யாருன்னா அதான் டைட்டஸ், ரோமன் கவர்னர் டைட்டஸ். அவன் என்ன பண்ணுவான்னா பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதான் ரோமர் ஜனங்கள், பிரபுவின் ஜனங்கள், ரோமர் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தையும் எருசலேம் தேவாலயத்தையும் முற்றிலும் அழித்து உலகம் முழுவதும் இந்த இஸ்ரேல் ஜனங்களை துரத்தி அடித்தாங்க. அப்போ உலகத்தில் எங்கெல்லாம் நாடுகள் இருக்குதோ, எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க. நம்ம கூட இப்போ போன வாரத்தில் கூட இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக இஸ்ரேல் பற்றின நியூஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம இந்தியாவில் கொச்சின் பகுதிக்கு கிபி 72 வந்து செட்டில்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு கூட வந்திருக்கிறாங்க. ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் இது ஐரோப்பா, ஆப்பிரிக்கா போன்ற பல கண்டங்களுக்கு இவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. போகிற திக்கு திசை தெரியாத அளவுக்கு ஓடினாங்க, ஓடோடு ஓடிட்டாங்க ஜனங்கள் எல்லாரும். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த கிபி 70 அதாவது கிபி 70 இவர்கள் முழுவதும் சரிப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேசம் அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது பாபிலோன்ல 70 சரி இருந்தாங்க, அது எதற்கு அடையாளம், அது அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அது இஸ்ரேல் ஜனங்கள் இனி மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதற்கு நிகழாகத்தான் தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா பாபிலோன்ல 70 சிறை கைதிகளாக அவர் வச்சிருந்தாங்க. அப்போ அவர் நிழல் இஸ்ரேல் ஜனங்கள் நீ கொஞ்ச காலத்துக்கு பின்பு ஜீசஸுடைய காலத்துக்கு பின்பு ஒரு பெரிய அளவில் அநேக வருடங்கள் அவனுடைய தேசத்தை விட்டு வெளியில போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நிழலாகத்தான் அங்கே பாபிலோன் தேசத்தில் அவர்கள் போனது அங்கே தேவன் காமிக்கிறார். அப்போ அந்த இடத்துல நம்ம படிக்கும் போது இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் எவ்வளோ காலங்கள் நன்மை செஞ்சார், எப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் தம்முடைய ஜனங்களால், அது நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அது நம்ம பார்க்கும்போது அங்கே ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 3:2
பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும்
பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் நான் உங்களை மாத்திரம் நான் தெரிந்து கொண்டேன், இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் எதுக்காக ஐயா அப்படின்னா, ஆபிரகாமனுடைய அந்த அவர் இஸ்ரேல் ஜனங்களுடைய தந்தை பிதா சொல்றாங்களே ஆபிரகாம், இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கும் ஆபிரகாம் உயிருங்க அவங்களுக்கு, ஆபிரகாம் மோசே அப்படின்னா அவங்க உயிர் விடுவான். அப்போ ஆபிரகாம் நிடத்தில் தேவன் வச்சிருந்த அந்த அன்பு நிமித்தமாக இந்த ஜனங்களே தெரிந்து கொண்டார். அப்போ ஆபிரகாமனுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மகன் யாக்கோபு, யாக்கோபுடைய மகனுக்கு 12 பேர் வந்தாங்க. அந்த 12 பேர் தான் என்னவா மாறிட்டாங்க, இஸ்ரேல் தேசமாக மாறிட்டாங்க. அதனால தான் யாக்கோபுக்கு சொன்னாரு, இனிமேல் உன்னுடைய பேர் யாக்கோபு இருக்காது, இனிமேல் உன்னுடைய பேரு இஸ்ரேல். தமிழ் மொழி பேர் போல வேல் வேல்னு போட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த வேல் வேல் சொல்லக்கூடாது நம்ம. ஏல் ஏல் என்றால் தேவன், இஸ்ரா என்றால்னாக்கா சேனை, தேவனுடைய சேனை, இஸ்ரேல்னாக்கா தேவனுடைய சேனை என்று பொருள். அதனால்தான் அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் பேர் வரும்போது எசேக்கியேல் தானியேல் அப்படி வைப்பாங்க. ஆனால் அதில் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்காங்க, இஸ்ரேல்னு தான் நம்ம சொல்லணும், அதான் கரெக்ட். அப்போ அந்த 12 பசங்கள் மூலம் இஸ்ரேல் தேசம் உருவானதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போது எங்கே யாக்கோபுடைய மரணத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாத காலம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் ஆரம்பமாச்சு. அப்போ யாக்கோபுடைய மரணம் எந்த வருஷம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, கிமு 1812, கிமு 1812 முதல் கிபி 33 வரை தேவனுடைய ஆசீர்வாத காலம் அங்கே இருந்தது நம்ம பார்க்கலாம். கர்த்தராக இயேசுவை அவர்கள் அடித்து கொலை பண்ற வரைக்கும் அவர்கள் மேல் அந்த ஆசீர்வாத காலம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த இடத்துல இந்த கிபி 70 அவர்கள் உலகமெங்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்பு தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் சுத்தம் அப்படியே தேவன் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். இந்த ஜனங்கள் மேல் அவ்வளோ காப்பாற்றிட்டு வந்த தேவன் அப்படியே முகத்தை திருப்பிட்டார். அப்போ இந்த இடத்துல அவர்கள் வந்து அவருடைய பாவத்துக்கு தக்கதாக தேவன் எப்படி தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றாருன்னா, ஜெகரியா தீர்க்க தரிசனம் அதாவது எரேமியா தீர்க்க தரிசனம் 16:18
முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன்.
பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் எப்படி முதலாவது நான் என்ன பண்றேன், அவனுடைய அக்கிரமத்துக்கும் அவனுடைய பாவத்துக்கும் தக்கதாக இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அதே டைம்ல இன்னொரு இடத்துல படிங்க, சகரியா 9:12. என்ன அர்த்தம், அவர்களுடைய டபுள் சரியான பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப ரட்டிப்புனா நம்ம என்ன நினைப்போம், 2 மடங்குன்னு நினைச்சுக்கோல. ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அந்த 2 மடங்கு இல்லைங்க. என்ன ரட்டிப்புனா, எந்த கால அளவுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தனோ அதே கால அளவுக்கு உங்களுடைய தண்டனை காலம் இருக்கும். அதான் வந்து அதனுடைய சரியான பொருள், எபிரேய வார்த்தையினுடைய சரியான பொருள் வந்து அங்க 2 மடங்கு. அவங்க 1 மடங்கு பாவம் செஞ்சாங்க, தேவன் 2 மடங்கு தண்டனை தருவார். எங்காவது அப்படி எங்காவது இருக்குதுங்க, நம்ம நியாயப்பிரமாணத்தில் படிக்கிறோமே, ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், ஒரு பல்ல போடுங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பல்லு போடுங்கணும், ஒரு பல்ல தான் போடுவணும், ஒரு கை வெட்டணும்னா ஒரு கை தான் வெட்டணும், அதான் தேவனுடைய நியாயத்திற்கு. அப்போ இந்த இடத்துல இவங்க ஒரு மடங்கு பாவம் செஞ்சால் 2 மடங்கு தண்டனை தேவன் தருவார். அப்படி இல்லை, என்ன எவ்வளோ வருடங்கள் இவங்களுக்கு ஆசீர்வாத காலம் இருந்துச்சோ அதே அளவு காலம் அவங்களுக்கு தண்டனை காலமாக தேவன் கொடுக்குறார். அதை தான் வந்து முதலாவது அவருடைய அக்கிரமங்களுக்கு பாவத்துக்கு தக்கதாக ரட்டிப்பாய் நீதியை சரிப்பட்டு, ரட்டிப்பாய் டபுள் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சோ அதே அளவுக்கு அவர்களுக்கு தண்டனை காலம் இருக்கும். இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்கள் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அந்த ரட்டிப்பானன்ற வார்த்தையினுடைய தெளிவான பொருள் என்னங்க, எந்த கால அளவுக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணாரோ அதே கால அளவுக்கு தண்டனையின் காலம் இருக்கும். அதுதான் சரிக்கு சரியா இருக்கு, அதான கரெக்ட். அதான் டபுள் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்திக்கிறது நான் பார்க்குறேன். அப்போ ஆசீர்வாத காலம் எங்கிருந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதான் ஜாக்கோபினுடைய மரணம் துவக்கி கர்த்தராக இயேசுனுடைய மரணம் வரைக்கும் இவர்களுக்கு அந்த ஆசீர்வாத காலம் இருந்தது. அப்போ யாக்கோபுடைய மரணம் எந்த வருஷம் அப்படின்னா கிமு 1812. கிமு கிறிஸ்துவுக்கு முன்பு 1812 முதல் கிபி 33 வரை இவர்களுடைய ஆசீர்வாத காலம். டோட்டல் பண்ணி பாருங்க எவ்வளவு வருஷம் ஆசீர்வாத காலம், மொத்தம் எவ்வளவு வருஷம்? கிமு 1812 பிளஸ் 33, 1845 வருடங்கள். 53 வகுப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது பத்தின கால கணக்கு சம்பந்தப்பட்ட புஸ்தகங்கள் நம்ம தரப்போறோம். இப்போ காலம் சமீபத்தில் இருக்கிறதுன்றது அந்த புஸ்தகத்தில் இணையான காலங்கள் பற்றி தேவன் ரொம்ப ஆச்சரியமாக பண்ணிக்கிறாங்க. பேரலல் இயர்ஸ், அதாவது இணையான காலங்கள், இணையான யுகங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான சத்தியங்கள் இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் அப்புறம் படிக்கலாம். பட் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசீர்வாத காலம் எவ்வளோ வருஷம்னா, யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து கிறிஸ்துவனுடைய மரணம் வரைக்கும் இவர்களுக்கு ஆசீர்வாத காலம். அப்போது 1845 வருடங்கள் ஆசீர்வாத காலம்னு சொன்னால், அப்போ இவருடைய தண்டனையின் காலம் எவ்வளவா இருக்கணும்? 1845, அந்த மீனிங்ல பேசுறாரு. அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? கிபி 33 எந்த வருஷத்தோட முடியுதோ அந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ கிபி 33 எவ்வளோ சேர்க்கணும்? 1845 வருஷத்தை சேர்த்து நான் எவ்வளோ வருஷம் வருது? கரெக்ட், 1870 கிபி 1878 வரை. அப்போ தண்டனையின் காலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 1845 வருடங்கள். அப்போ கிபி 33 முதல் கிபி 1878 வரை இஸ்ரேலுடைய தண்டனை காலம். இதுதான், இந்த காலமே தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய உலர்ந்த எலும்புகள் போன்ற காலம். கரெக்டா? இதுதான் நம்பிக்கை இல்லாத காலம், உலர்ந்த எலும்புகள் போல மாறின காலம். அதான் இசைக்களுக்கு தேவன் காமிச்ச தரிசனம். அப்போ இந்த பொதுவாக நம்ம தேவனுடைய வசனங்கள் தரிசனங்கள் எல்லாம் படிக்கும் போது இது எந்த காலத்துக்குரியதுன்றதை முதல்ல நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதனுடைய உள் விவகாரங்களில் உள் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும். முதல்ல இது எந்த காலத்துக்குரியதுன்னே தெரியலன்னா அதுக்குள் மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது எந்த காலத்துக்குரியது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம்னா, இது கிபி 33 முதல் கிபி 1878 வரை. ஆனால் அந்த தண்டனையின் காலம் முடிந்த பின்பு என்ன நடக்கணும்? கண்டிப்பாக மீண்டும் இஸ்ரேல் என்ன வரணும்? அவர்களுடைய தேசத்துக்கு திரும்பி வரணும். அதான் அதனுடையது, அதான் உயிரடையுமா அப்படிங்கிற உயிரடைவது எது கிடையாதுன்னா, அவர்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருது. இதெல்லாம் நேர்த்தமில், இதெல்லாம் அடையாள மொழியில, தேவன் ஆச்சரியமான அடையாள மொழியில ஒரு மனிதனுடைய உருவத்தை வச்சு இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு வர்றத அங்கே விளக்குகிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 1845 வருடங்கள், அதாவது 1878 வரை இஸ்ரேல் ஜனங்கள் எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தில் பல பகுதிகளில் சிதறடிக்கப்பட்டு நாடோடிகளாக, அகதிகளாக, வீடற்றவர்களாக, குடி உரிமை இல்லாதவர்களாக, தேவன் ஆபிரகாமின் மூலம் இஸ்ரேலுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலைமையில சிதறடிக்கப்பட்டார். தேவன் சொன்னார் ஆபிரகாம் இடத்துல முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், உன் சந்ததிக்குள் நான் பூமியின் சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இந்த 1845 வருஷத்துல அந்த ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒருவேளை பாபிலோன்ல 70 இருந்தோம், அந்த மாதிரி தேவன் ஏதோ ஒரு 100-200 தண்டனை கொடுத்து திருப்பி நம்மளை கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா இந்த காலப்பகுதியை பத்தி தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. ஆனா பாபிலோனுக்கு எத்தனை வருஷம் இருப்பாங்கன்னு சொன்னார், 70 நீங்க இருப்பீங்க, ரிட்டர்ன் வந்துடுவீங்க. ஆனா இந்த காலப்பகுதியை பற்றி அவர்களுக்கு வெளிப்படுத்தல. அதனாலதான் தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு நம்ம திரும்பி போவன நம்பிக்கையே இல்லாத நிலைமைக்கு போயிட்டாங்க. எத்தனை வருஷம்? 1845 அவங்கள் பல பகுதிகளில் சிதறடிக்கப்பட்டாங்க. அநேகருடைய அநேக சகோதரர்கள் நம்ம கிட்ட சில டைம் கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வினா, ஏன் சார் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திர தேவன் தெரிந்து கொண்டார்? ஏன் நம்மளெல்லாம் பார்த்தா ஜனங்க மாதிரி தெரியலையா? இந்திய ஜனங்கள்லாம் அவருக்கு வந்து பிடிக்கலையா? இல்லை மற்ற தேசங்களுடைய ஜனங்கள் அவருக்கு பிடிக்கலையா அப்படி கேட்டாங்க. ஆனால் நல்ல வேலை தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சிருந்தனா இன்னைக்கு நம்ம என்ன கதியில் இருப்போம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு சின்ன குறைந்து போச்ச ஜனங்களை தேவன் தெரிஞ்சு அவங்க தேவனுக்கு விரோதமாக செஞ்சதுனால இந்த உலகத்தில் அவர்கள் மாதிரி ஆசீர்வாதப்பட்ட ஜனங்களும் இல்லை, அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்ட ஜனங்களே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. அவ்வளோ பெரிய துன்பங்களையும் உபத்திரங்களையும் அவங்க தேவனோடு கூட விளையாண்டாங்க, தேவனோடு கூட விளையாண்டாகும் இல்லைங்களா. நம்ம கூட நம்மளுக்கு நம்மளே சில டைம்ல சொல்றோம் என் கூட விளையாடாத அப்படின்னு சொல்றாங்க. அவன் மனுஷங்களுக்குள்ள எவ்வளோ கோபம் இருக்கு, தேவன் கூட விளையாண்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா. அப்போ தேவன் கூட விளையாண்டாங்க, அவ்வளோ கிருபை வரங்களை காமிச்சார், அவ்வளோ கோழி தன் குஞ்சுகளை வளர்க்குற விதமாக அவங்களை வளர்த்தார். ஆனால் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க, எப்படி வளர்த்த கடை மார்பிலே குத்துனாங்க, எக்ஸாம்பிள் சொல்றாங்களே அந்த மாதிரி தேவனோட மனுஷன் நோகடிச்சாங்க. அதனால தேவன் ஒரு லெவல் வச்சிருந்தாரு, அந்த லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்களுக்கு தண்டனையின் காலம் தீர்ப்பு எழுதி வச்சாரு. அது மாதிரி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி உலகத்தில் எந்த ஜனங்களும் படவே இல்லை. இதை நான் சொல்லும் போது அந்த சகோதரர் சார் தேங்க்யூ சார் ரொம்ப நல்லது சார், இல்லை இது மட்டும் பத்தாது சார், நான் இன்னொரு டைம் பேசுறேன். இஸ்ரேல் ஜனங்கள் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு என்ன நான் சொல்ல, அதை நான் சொன்னேன்னா நீ இந்த மாதிரி பேச்சுக்கே வரமாட்டேன். அப்போ என்னாச்சுன்னா இவர்கள் போகம் எங்கும் பல நாடுகளில் வந்து நாடோடிகளாக இருந்தாங்க. அங்கே போயிட்டு முன்னேற்று கூட நான் அந்த இந்துவில் படிக்கும் போதுங்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்தியாவுக்கு வந்த செய்தியை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்தியாவில் வந்து அவங்க இருக்கும்போது கொச்சின் பகுதியில் ஒரு பகுதியில் வந்து அவங்க தங்கினாங்க. அங்கே தங்கி கொஞ்ச நாள் இருக்கும்போது போர்ச்சுகீசியர்கள் வந்து அங்கேருந்து இவங்களை துரத்துறாங்க. இவனுங்க என்ன யூதர்கள் எங்கேருந்து வந்து இவங்க உட்காந்துக்கிறாங்க சொல்லிட்டு அவங்கள துரத்துறாங்க அங்கேருந்து. அப்போ அங்கே லோக்கலில் இருந்த ஒரு மகாராஜா அவருக்கு என்ன பண்ணார், நீங்க இங்கே வாப்பா பாவன் இறக்கப்பட்டு பாரு நம்மளுக்கு இந்தியா இந்தியாவுக்கு ஜனங்க எவ்வளோ இறக்க முடியல வரும் கூப்பிட்டு வேண்ட வேண்டாம் இவங்களை துரத்துறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த டைமில் கூப்பிட்டு கொச்சின் பகுதியில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த இடத்துல அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்களுடைய அந்த சினகர் அவங்களுடைய ஆலயம் இன்னும் இருக்குது. அதான் 21 வருஷம் கழிச்சு அங்கே கல்யாணம் நடந்துச்சாக பேப்பரில் போட்டிருக்கிறாங்க. முந்தானது ஒரு மேரேஜ் நடந்துக்குது அங்கே, அந்த இஸ்ரேலர்களுடைய மேரேஜ். அந்த மேரேஜில் கூட அவங்களுடைய பாரம்பரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் அதை படிக்கும்போது எப்படின்னா அந்த பொண்ணுக்கு அவர்கள் வந்து மோதிர போடுவாங்க, ஒரு கண்ணாடி டம்ளரில் மோதிரத்தை ஊற வச்சுருவாங்க, மோதிரத்தை ஒன்று நினச்சிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு கல்யாணம் முகூர்த்த நேரம் வரும்போது அந்த மோதிரத்தை எடுத்து அந்த பெண்ணினுடைய கையில் விரலில் மாட்டிட்டு அந்த கிளாஸை உடைச்சிடுவாங்க, அங்கே முன்னாடியே உடைக்கிறாங்க. அது என்ன பாரம்பரியம்னா எங்களுடைய ஆலயம் இப்படி தான் போச்சு, எவ்வளோ வருஷம் கழிச்சு செய்கிறாங்கப்பா எங்களுடைய ஆலயம் இந்த மாதிரி தான் உடஞ்சி போச்சு, எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நம்ம படிக்கும் போது இவருடைய பாரம்பரியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தான் 1800 வருஷத்துக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளே அவங்க வந்து நினைவு ஊட்டுறாங்க. அப்போ அந்த வகையில் எல்லா பகுதியிலும் போகிற பக்கமெல்லாம் இவங்க தங்குவாங்க. ஆனால் அவங்களை விட கொஞ்சம் வசதியானவர்கள் அவங்கள விட கொஞ்சம் பலமானவர்கள் வந்து அந்த இடத்த விட துரத்துவாங்க, இவங்களால எதுக்க முடியாது ஓட வேண்டியதான். இப்படி உலகமெங்கும் ஓடி 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 பல இடங்களில் அவர்கள் பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்ததாக நம்ம பார்க்குறாங்க. அப்போ நிழலில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனில் 70 வருஷம் சிறை கைதிகளாக இருந்தாங்க. அப்போ பாபிலோன் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா முழு உலகத்துக்கு அடையாளம் இருக்குது. இந்த 70 வருஷம் அந்த சிறை அதாவது சிறையின் காலம் சிறையிருப்பின் காலம் இந்த 1845 வருடங்களுக்கு ஒரு நிழலாக இருக்குது. அது மட்டும் இல்ல அவர்களுக்கு விடுதலை கொடுத்தவர் யாரு, கோரேஸ் ராஜா அப்படின்னா. அப்ப அந்த கோரேஸ் ராஜா யாரு கிடையாது இருக்கிறாரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் யாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அதனால சொன்ன அத்தி மரத்தையும் பாருங்கள் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள், அத்திபரம் துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபம் அறியுங்கள். அப்போது அவருடைய வருகையின் காலம் அங்கே அப்போ கர்த்தர் வந்து தான் அந்த ராஜ்யம் மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கும். போன வாரத்துக்கு நான் பார்த்தோம் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் அவர் சொல்லும் போது பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து போடு, இனி அது முன்போல் இராது, உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், இனி இஸ்ரேல் தேசம் இஸ்ரேலர்களால் ஆளப்படாது, புறஜாதி ராஜாக்களால் ஆளப்படும், ஆனால் எப்போ மீண்டும் அவர்களுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கும், உரிமைக்காரரானவர் வரும். அப்ப அந்த உரிமைக்காரரான யாரு, இயேசு தம்முடைய 2வது வருகையில் தான் அவங்களுக்கு மீண்டும் அந்த தேசம் கிடைக்கும் என்றது தீர்க்க தரிசனத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த கோரேஸ் யாருக்கு முன்னிடம் இருக்கிறாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. கோரேஸ் ஒரு தனி டாபிக், பெரிய சப்ஜெக்ட், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பாருங்க பின்னாடி. இது கோரேஸ் பத்தி ஏசாய தீர்க்க தரிசனம் 45:1.
கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி
கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணின கோரேஸ் போல் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் கோரேஸ் வந்து இஸ்ரேல் இஸ்ரேலியரா யூதரா கிடையாது. அவன் மேதோ பெர்ஷிய இல்லைங்களா, அவர் பெர்ஷிய ராஜா. அவர் சொல்றாரு நான் அபிஷேகம் பண்ணிக்கிறார் கோரேஸ். ஆனா இந்த தீர்க்க தரிசனம் எழுதும் போது கோரேஸ் பிறக்குது. இந்த தீர்க்க தரிசனம் எப்ப எழுதுனா, கோரேஸ் பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தீர்க்க தரிசனம். 200 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா எழுதி வச்சார், அவருடைய பேர் முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தைகள் நீங்க பாருங்க. ஏன்னா ஏசாயா வாழ்ந்த காலம் வேற, கோரேஸ் ராஜா வாழ்ந்த காலம் வேற. கோரேஸ் ராஜா பாபிலோனியர்களுடைய காலத்துக்கு பின்னாடி வந்தவர், ஏசாயா எப்ப இருந்தவர், அவர் வந்து இந்த ராஜாக்களுடைய காலத்துல வாழ்ந்தவர். 200 வருடங்களுக்கு முன்பு கோரேஸ் பத்தி தேவன் தந்த புத்தகத்தில் எழுதி வச்சார், பேர் வாரியாக எழுதி வச்சுக்கிறார். அப்ப அந்த கோரேஸ் அங்க நம்முடைய கர்த்தராக இயேசுக்கு அடையாளமாக அவர் தம்முடைய 2வது வருகையில சிதறியிருந்த இஸ்ரேல் ஜனங்களை மீண்டும் தம்முடைய அவங்களுடைய தேசத்துக்கு மறுபடியும் கூட்டி சேர்ப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த தீர்க்க தரிசனத்துல தேவன் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். அப்போ 1845 வருடங்கள் அவர்கள் என்ன கண்டிஷன், எந்த கண்டிஷன்ல வாழ்ந்தாங்கன்னா, செத்து போன கண்டிஷன் இருந்தாங்க, செத்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. அதான் அவங்களுடைய வாழ்க்கை. அதை பத்தி எசேக்கியேல் 37:12.
ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் வைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேமக்குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேமக்குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
என் ஜனங்களே, இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ எப்படி சொல்றாரு, பிரேத குழிகளில் குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கும் வரப்போனீங்க. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காலப்பகுதியில் எப்படி இருந்த நிலைமை, ஆமா மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமை. அதான் ஜீசஸ் சொன்னாருல, மரித்தோர் தங்கள் மரித்தோரை எல்லா ஜனங்கள் போல. இப்ப நம்ம கூட யார்தான் மறித்தோம், நம்ம கூட உயிர் தான் இருக்கிற தவிர இப்படி துடுப்பு துடுப்புன்னு இருக்குது, அவ்வளவுதான். எப்ப போகணும்னு சொல்ல முடியாது. அந்த அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, மறித்தோர் தங்கள் மறித்தோர். அதே போல இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 1845 வருடங்களாக எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல், எந்த விதமான ஒரு எப்படி சொல்லனா, தங்களுடைய தேசம் பற்றின நினைவே அவங்களுக்குள்ள இருந்து போயிடுச்சு. அதுல குறிப்பா உலக மேப்லேருந்து இஸ்ரேல் படத்தை எடுத்துட்டாங்க, உலக மேப்லேருந்து இஸ்ரேல் படத்தை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு மீண்டும் அந்த தேசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவன் சொல்றாங்க, உங்களை நான் மீண்டும் அந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். பார்த்தீங்களா, நம்ம ஒரு 20 வருஷம் 10 வருஷம் ஒரு வெளியூர் போயிட்டு மீண்டும் நம்ம இடத்துக்கு இப்போ வந்தோன்னா நம்ம இடத்த பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணிடுவானுங்க, ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் நம்ம கண்ணு முழுக்க இருக்கும்போதே ஒரு அடி ரெண்டு அடி சேர்த்துடுறாங்க, நைஸாக அளந்து இப்போ கட்டடம் போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, எங்கே வந்து இடிக்கிறது கோர்ட்டு அதுக்கு போனோன்னா அதுக்கு பண்ணுற செலவுக்கு பேசாமல் வந்துக்கும். அந்த அளவுக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. இது எத்தனை வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் இல்லை, ஆமாம் எத்தனை 17 நூற்றாண்டுகள் வெளியில் போயிட்டாங்க. மீண்டும் அந்த தேசத்துக்கு தேவன் சொல்கிறாரு, நான் கொண்டு வருவேன். யார் நிமித்தனா, அது அந்த ஆபிரகாமினிடத்தில் தேவன் செய்த அந்த உடன்படுகை, அவர் தலைமுறை தலைமுறை நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகத்தான் இவங்க ரிட்டர்ன் போனாங்க, இல்லைன்னா போகவே முடியாது. இவங்க பண்ண பாவத்துக்கு தேவன் மீண்டும் சேர்க்கும். அதுல குறிப்பாக கர்த்தராகிய இயேசு தம்முடைய 2வது வருகையில் எப்படி இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக இந்த உலகத்தின் மேல் முழு அதிகாரம் பெற்றவராக அவர் திரும்பி வரார். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், இந்த இஸ்ரேல் ஜனங்களை தன்னை சாவடி சனங்களை உங்களை இவங்களை எல்லாம் சாம்பல் பண்ணிடலான்னு பண்ணிடுவார். ஆனால் அப்படி செய்யறதில்ல. கர்த்தராகிய இயேசு அதே இயேசு தான் ரிட்டன் வரார், அதே அன்புள்ள இயேசு ரிட்டன் வரார். பகைவர்களை சிநேகியுங்கள் சொன்ன இயேசு, தன்னுடைய சொந்த ஜனம் அவருக்கு பகைவராக மாறினாங்க. ஆனாலும் அவர் இரண்டாவர்கள் என்ன பண்றாரு, அந்த ஜனத்துக்கு ஆதரவாகத்தான் அவர் வர்றார். எவ்வளவு பெரிய விஷயம் தேவனுடைய திட்டத்தில் நம்ம பாக்குறோம். சரி, அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி நம்பிக்கை இல்லாமல் உலர்ந்து போன எலும்புகள் போல மாறிவிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு எப்படி வருவாங்க, எப்படி வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, எப்படி வந்தாங்க? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த தீர்க்க தரிசனம் நடந்து நிறைவேறி முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு அதனுடைய பார்வை நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. இது எப்படி நடந்துச்சு, எப்படி நிறைவேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த வசனத்துல இந்த தரிசனத்துல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ரொம்ப அருமையான விஷயங்களே தேவன் சொல்றார். அப்ப மீண்டும் சிறு ஜனங்களை தம்முடைய தேசத்துக்கு திரும்பி எப்படி கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற மெத்தட். அப்ப என்னென்ன மெத்தட்ல தேவன் மீண்டும் உங்களுக்கு கொண்டாந்து சேர்க்கிறாருன்னா, இப்ப அந்த தீர்க்க தரிசனத்தில் நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 37:7.
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்கணும், ஒரு இறைச்சல் வரணும். அதுக்கப்புறம்
இதோ அசைவு உண்டாகி,
ஒரு அசைவு உண்டாகணும். இறைச்சல் வந்து அப்படியே அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போட வந்து அசைவு, அப்படியே ஒரு அசைவு ஆகணும். அப்புறம் அந்த எலும்புகள் தன் எலும்போட வந்து சேரணும். அப்புறம் ஒரு எலும்பு கூடு மாதிரி ரெடி ஆகணும். அப்புறம் பார்த்து கொண்டிருக்கையில் என்ன அர்த்தம்னா, கொஞ்ச காலம் சென்ற பின்பு, அதான் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா ஒரு இடைவெளிக்கு பின்பு, ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ அவைகள் மேல் நரம்புகள் ஃபர்ஸ்ட்ல உண்டாகுது, இது நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன உண்டாகுது, சதை மாம்சம் உண்டாகுது. அதற்கப்புறம் என்ன உண்டாகுது, தோல் உண்டாகுது. அப்போ ஆவி இல்லாமல் இருந்துச்சு. அப்ப லாஸ்டா என்ன வருது, ஆவி வருகிறது. இதுதான் அந்த மெத்தட். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிற மெத்தட் பத்தி இங்க தேவன் எசேக்கியேலுக்கு தரிசனமாக சொல்கிறது. முதலாவது இந்த இறைச்சல் என்னது, முதல்ல வந்தது இறைச்சல். இறைச்சல் என்ன, பெரிய ஒரு சவுண்ட், நாய்ஸ், இங்கிலீஷ்ல வந்து நாய்ஸ். இந்த ஒரு இறைச்சல் என்ன, இறைச்சல் என்ன, இறைச்சல் என்ன, இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி போறதுக்கு ஆகிற முதல் ஒரு ஸ்டெப், முதல் ஸ்டெப் இது. அப்போ இந்த ஸ்டெப் என்னன்னா, இந்த இறைச்சல் எதை குறிக்குதுன்னா, வெளிப்படுத்தல நம்ம பார்க்குறோம். 11:15. வெளிப்படுத்தல் 11:15.
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின.
ஆமா, ஏழாம் தூதர் எக்காலம் ஊதும் போது, ஏழாம் தூதர் என்ற ஒரு வெளிப்படுத்தல் எத்தனாவது தூதர், எட்டாவது தூதர் இருக்கிறாரா, அதான் லாஸ்ட் இல்லைங்களா. ஆமா, ஏழு தூதர்கள் பத்தி எல்லாம் படிக்க போறோம். ஏழு தூதர்கள் மற்றும் அவர்களுடைய எக்காலம் எல்லாம் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வெளிப்படுத்தின விசேஷ், அதெல்லாம் கூட நம்மளுடைய சபை சரித்திரம் நம்ம படிக்க போறோம். ஏழு தூதர்கள் மற்றும் ஏழு சபைகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ஏழாம் தூதர் எக்காலம் ஊதும் போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் யாருடைய கைக்கு மாறிடுச்சு, கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள். அந்த இடத்துல கர்த்தர் என்றவர் யாரு பாத்தீங்களா, அங்க வந்து பிதா மாதிரி தெரியுது, நேரடி அர்த்தம் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம். அங்க கர்த்தர் என்பது யாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு குறிக்கும், அவருடைய கிறிஸ்து, அவருடைய கிறிஸ்துனா யாரு, சபை, அவருடைய சபைக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்துக்கு வரணும்னா யார் வரணும், ஹஸ்ட்ல கர்த்தராக இயேசு இந்த அதிகாரத்தை தன் கையில எடுக்கணும். தன்னுடைய இரண்டாம் வருகையில் உரிமைக்காரர்கள் வரணும், அவர் வரும்போதுதான் இஸ்ரேலுக்கு மீண்டும் அந்த தேசம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்ப கர்த்தருடைய இரண்டாம் வருகையில, அதாவது அவருடைய 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் இஸ்ரேலர்களுக்கு அவருடைய தேசம் கிடைக்கும். ஆனா ஒரே நாள்ல கிடைக்குமா, இப்ப இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்க, ஒரே நாள்ல கிடைச்சதா, எத்தனை வருஷம் சுதந்திர போராட்டம் நடந்துச்சு தெரியுங்களா, 100 வருஷம் நடந்துச்சு இல்லைங்களா. 1857, அது 1855 முதல் சுதந்திர போர், முதல் சுதந்திர போர் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏறத்தாழ 90 வருடங்கள், 1947 வரைக்கும் அந்த போராட்டங்கள் நடந்து விடுதலை அப்போ கிடைச்சு. அப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு விடுதலை வேணும்னா, பல வருடங்களாக அடிமைத்தனத்தில் இருக்கிற நாடு விடுதலை ஆகணும்னா ஒரே நாளில் நடக்கிறதுக்கே வாய்ப்புங்கிறதே கிடையாது. அப்போ இது வந்து கொஞ்சம் காலங்கள் சென்ற பின்பு கிடைக்கும். அப்போ அதே போல் இஸ்ரேல் தங்களுடைய தேசத்துக்கு போகணும்னா அது கூட ஒரே நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது மீண்டும் அவங்களுடைய தேசம் கிடைக்கிறதுக்கு ஆரம்ப கட்ட ஒரு நிகழ்ச்சி தான் அந்த இறைச்சல். அப்போ இது எப்ப நடக்கும்? கர்த்தருடைய இரண்டாம் வருகையில. அப்போ அந்த இறைச்சல் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, அது விடுதலைக்கான பேச்சு. அப்ப முதல் முதல் என்ன பேசணும், முதல் முதல் என்ன நடக்கணும், ஒரு விடுதலை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல அதை பற்றி ஃபர்ஸ்ட்ல பேச்சு ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? அப்பதானே கிடைக்கும் நெக்ஸ்ட். அது சம்பந்தமா இப்ப நம்மளே இப்ப லோக்கல்ல இப்போ ஒரு போனஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. போனஸ் வாங்கணும்னா போய் முதலாளிட்ட சார் போனஸ் போடணும் கொடுத்துருவாங்க. முதல்ல என்ன பண்ண, உட்காந்து சங்கத்துக்காரர்கள் முதல்ல உட்காந்து பேசுவாங்க, இது எப்படி ஸ்டெப் எடுக்கலாம், இது எப்படி அவங்ககிட்ட இருந்து போடுங்களாம், எப்படி அவங்ககிட்ட வர வைக்கலாம், இல்லைன்னா கொடுக்க மாட்டானுங்க, முதலாளி ஏமாத்திடுவானுங்க. அதனால சரியான முறையில் இந்த போராட்டத்தை வழிவகுக்கணும், திட்டம் போடுறோம் இல்லைங்களா, முதல்ல பேச்சு ஸ்டார்ட் ஆகணும். அதே போல தான் இங்கே அந்த இறைச்சல் என்பது எதுக்கு அடையலாம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் இதனுடைய விடுதலைக்கான பேச்சு, முதல் பேச்சு நடக்குது. அப்போ இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் நடக்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இறைச்சல் என்பது இஸ்ரேல் தேசத்துக்கு மீண்டும் தேசம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற பேச்சு ஆரம்பமாக வேண்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஆரம்பத்துக்கு அப்புறம் இறைச்சலுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அசைவு உண்டாச்சு, ஷேக்கிங். அது வந்து எபிரேய வார்த்தை இந்த ஷேக்கிங், அசைவுக்கு என்ன வருதுன்னா RAASH, ரேஷ் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த எபிரேய வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா, டு ரிமூவ் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்புறப்படுத்துதல். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அதுதான் அப்புறப்படுத்தல், டு ரிமூவ்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அப்ப இது இந்த அசைவு என்பது எதை குறிக்குதுன்னா, பல தேசங்களில் சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கிருந்து அங்கங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மீண்டுமாக இஸ்ரேல் தேசத்துக்கு கூட்டி சேர்க்கப்படுகிறதை இங்க குறிக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்ப இறைச்சல் என்பது அவருடைய விடுதலைக்கான பேச்சு, அசைவு என்பது பல்வேறு தேசங்கள் உலகம் எங்கும் இருக்கிற தேசங்களில் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுப்பா, அந்தந்த எலும்பு அந்தந்த எலும்போட சேர்ந்ததுன்னா ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து மீண்டும் அவருடைய தேசத்துக்கு வர வேண்டும். அதுதான் வந்து இங்க சொல்றாரு. அப்போ வெளி தேசங்கள்ல போன இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் தம்முடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி வரது பத்தி அங்கே நம்முடைய தேவன் அவங்களுக்கு வாக்கு திட்டம் கொடுத்திருக்கிறார். அதை பத்தி எரேமியா 16:15-16. எரேமியா 16:15-16.
உன் அழகை நம்பி உன் கீர்த்தினால் சோரமாக்குவாய் நடந்து அரிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் நேசித்தனம் பண்ணி
கரெக்டா
என்ன
சொல்ற தேவன், இஸ்ரேல் ஜனங்களை வட தேசத்திலும், வட தேசம் இன்னைக்கு வந்து உலக உருண்டையில நார்த்ல இருக்கிறது எந்த கண்ட்ரி, ரஷ்யா. ரஷ்யாவில்தான் அதிகமான யூதர்கள் போய் செட்டில்மெண்ட் ஆனாங்க. வட தேசத்திலிருந்தும் தாம் அவர்களை துருத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வரப்பணின கர்த்தரை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். அவர்களுக்கு பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை அவர்களுக்கு நான் அவர்களுக்கு திரும்பி வரப்பண்ணுவேன். இந்த பேஜ் அப்படியே வைங்க, இன்னொரு தீர்க்க தரிசனம் பாருங்க. ஏசாயா 43:5-6. ஏசாயா 43:5-6. இஸ்ரேல் ஜனங்கள் மேல் தேவன் இப்ப கூட இவ்வளவு பாவம் செஞ்சு அவளுக்கு தண்டனை கொடுத்து கூட தேவன் என்ன பண்றாமா, எல்லா திசையும் நோக்கி சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை யாரும் வச்சுட்டு இருக்க வேண்டாம், திருப்பியும் அவருடைய தேசத்துக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி இருக்கும்போது எரேமியாவின் மூலமாக தேவன் சொல்றாரு, மீண்டும் அவருடைய பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். 16 எரேமியா 16:16. மெத்தட் பாத்தீங்களா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீண்டும் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருவதற்காக மெத்தட், மீன் பிடிக்கிறவர்களே நான் அனுப்புவேன்,
இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் விடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள்.
ரெண்டு மெத்தட் தேவன் பண்றார். இந்த இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரதுக்காக முதலாவது யார் அனுப்புறாரு? மீன் பிடிக்கிறவங்களை அனுப்புறேன். அப்புறம் அதை தொடர்ந்து வேட்டைக்காரர்களை அனுப்புறேன். இதுதான் ரெண்டு முறை தேவன் பயன்படுத்தின முறை. அது என்ன? மீன் பிடிக்கிற வேட்டைக்காரன். அப்ப மீன் பிடிக்கிறவங்க இந்த மீனவர்களை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்துட்டாரா? ஏன் இந்த ரெண்டு முறை தேவன் பயன்படுத்துறாரு அப்படின்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் சகோதர சகோதரிகளே, நீங்க சரித்திரங்களை நம்ம படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் இவர்கள் பல தேசங்களுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. குடியுரிமை மறுக்கப்பட்டது. நாடோதிகளாக இருந்தாங்க, அகதிகளாக இருந்தாங்க. பல துன்பங்களை அனுபவித்தாங்க. பயங்கரமான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார்கள். ஆனாலும் கூட போன இடத்துலலாம் தேவன் இவர்களை எப்படி வச்சிருந்தார் தெரியுமா? போன இடத்துலையும் செல்வ செல்வி பார்த்தா வச்சிருந்தார். அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். போன பக்கமெல்லாம் இவனுக்கு பணக்காரன் காய்க்குவான் ரொம்ப சீக்கிரத்தில். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் அதிகமான மூளை இருக்குது அவங்களுக்கு. அதாவது அவங்களுடைய யோசிக்கும் திறன், அவங்களுடைய சக்தியெல்லாம் ரொம்ப மற்ற ஜனங்களை காட்டின உலகத்தில். இப்போ இப்போ கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் போல அறிவுள்ள ஜனங்கள் யாருமே கிடையாது. அவர்கள் மேல இருக்கிற பொறாமையில தான் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க அவங்களை அமைக்க வைக்கிறானுங்க. ஒலிம்பிக்ஸ்லாம் விட்டா ஃபர்ஸ்ட்ல வருவாங்க, ஆனால் விட மாட்டாங்க. விடுறதில்ல. எந்த விதமான விளையாட்டுத் துறையில்லாம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை அமைக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சி பொறுக்க முடியல. இந்த 1845 வருடங்கள் அகதிகளாக தான் இருந்தாங்களே தவிர, போன பக்கமெல்லாம் பெரிய 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 பதவிகளிலும் போகிற பக்கம் எல்லா தேசங்களிலும் செல்வவான்களாக அவர்கள் இருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போ என்னாச்சு? போயிட்டு நீங்கள் திருப்பி இஸ்ரேல் தேசத்துக்கே போயிடுங்க அப்படின்னு சொன்னால் போவானுங்களா? போகிற பக்கமெல்லாம் பெரிய ஜெர்மனிலாம் போனீங்கன்னா, ஜெர்மனியில் பெரிய பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் யூதர்கள் தான். அதனால தான் இந்த ஹிட்லர் வந்து ரொம்ப கோபமாயிட்டான். என்ன எல்லாம் யார் எங்கிருந்த நாயகமாக இருக்கிறான்னு, எங்கிருந்த வந்து நம்மளுடைய தேசத்தில் வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆளுதாக்கலான்னு தான் அவங்கள வேட்டையாடணும். அதே போல் வந்து ரஷ்யாவில், பிரிட்டனில், பிரிட்டனில் பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு பிரைம் மினிஸ்டராக கூட இருந்துக்கிறாங்க. யார் இந்த யூதர்கள்? உதவி பிரைம் மினிஸ்டர்லேருந்து பாராளுமன்றத்தில் எம்பிக்களாக கூட போய் அங்கே சேர்ந்துருக்கிறானு. எப்படி வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது 1800களுக்கு பின்பு அவர்களுக்கு குடியுரிமையெல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கி பிரிட்டனில் அமெரிக்கா பாராளுமன்ற, அதாவது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான மெஜாரிட்டியில் இருந்தாங்க. வெள்ளக்கண்ணிலே முடிவெடுத்தாலும் கூட அங்கே சக்ஸஸ் ஆகாது, இவங்க கையெழுத்து போடணும். அந்த லெவலில் கொண்டு வந்தாங்க. அப்படி உலகமெங்கும் போகிற இடத்துலலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் ஆகிட்டாங்க. அதனால் மீண்டும் திரும்பி வர்றதுக்கு, இப்போ உதாரணமாக நம்மளுக்கே இங்கேருந்து இப்போ தமிழ் சேலத்தில் இருக்கிறோம், சேலத்தில் இப்போ 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு டெல்லியில் ஒரு 50000 சம்பளத்துக்கு நம்மளை அனுப்பிட்டாங்க. நம்ம அங்கே போய் ஒரு 10 வருஷம் இருந்து எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு அங்கேயே வீடு வாசலெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் இனி இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் சேலம் போகிறீங்கன்னு சொன்னாங்கன்னு அப்படி இருக்கும். வருவோமா? சேலத்தில் போய் 5000 ரூபாய் சம்பளத்துக்கே போங்கன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு மனசு வராது இல்லைங்களா? அப்போ அதே போல தான் இவனுங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் போகிற பக்கத்துலலாம் பெரிய பெரிய ஆட்களாகவும் செல்வவான்களாகவும் ஞானிகளாகவும் இருந்தாங்க. ரஷ்யாவிலலாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருந்தாங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த இஸ்ரேலுடைய விஞ்ஞானிகள் எல்லா பூமி கடியில் வச்சுருக்கிறானு, வெளியே விடவே மாட்டாங்க இவங்களுக்கு. இவங்களுடைய குடும்பத்துக்கு வேண்டிய மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஞ்ஞானிகளை மட்டும் வெளியிட மாட்டாங்க. அவனுங்களை என்னைக்காவது வருஷத்தில் ஒரு நாள் ஒரு நாள் ரகசியமான முறையில் வெளியில் வெளியில் காற்று வாங்கிட்டு உள்ள அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா சொட்ட சிலையாயிட்டு ஆளுகளை பார்த்தாலே ஆளுக மாதிரியே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஞ்ஞானிகள் அவங்க எல்லாம் பென்டகனில், நாசா, விண்வெளி இதிலெல்லாம் வந்து இந்த இஸ்ரேல் விஞ்ஞானிகள் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்படி பல தேசங்களில் போய் வெளிப்புற ஞானிகளாக இருந்ததுனால அவங்களுடைய தேசத்துக்கு போகிறதுக்கு புத்தி வர்றதில்லை. அதுதான் அவங்க உலர்ந்த எலும்புகள் நம்பிக்கையாக போச்சு. ஆபிரகாம் இடத்துல தேவன் செய்த, ஆனால் இருந்தாலும் கூட அந்த குள்ளா போட்டுக்குவானுங்க. அதே போல் அந்த குறிப்பிட்ட நாட்களில், அதாவது அந்த அவங்களுடைய திருவிழா நாட்களில் பைபிள் படிப்பாருங்க, தொப்பி வச்சுக்குவாருங்க, பாரம்பரிய உடைய அணிஞ்சுக்கோங்களே தவிர நம்பிக்கை அவங்களுக்குள்ள இல்லாமல் இருந்துச்சு. ஆபிரகாம் இடத்துல தேவன் செஞ்ச நம்பிக்கை ஞாபகத்துக்கே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, வருடங்கள் ரொம்ப ஆகிப்போச்சு. அதனால ரிட்டர்ன் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவன் என்ன பண்றாரு, மேலிருந்து அவர் கிளீனா தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த டேட் முடிஞ்சு என்ன வருங்கலாம், எங்க இருந்தாலும் தங்களுடைய தேசத்துக்கு போகணும். அப்போ அதுக்கு ரெண்டு முறை அவர் பயன்படுத்தினாரு. ஒன்னு மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புனாரு, ரெண்டாவது வேட்டைக்காரர்களை. அப்ப மீன் பிடிக்கிறவர்கள் யாரு அப்படி என்று சொல்லும் போது, அதாவது மீன் பிடிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது மீன் பிடிக்கிறவர்கள் யாருங்க? நல்லா உன்னோட மொட்டு சுபாவம் உள்ள மக்களா? அடித்தடி ரகளைக்கெல்லாம் போவானுங்களா? மீனவர்கள் போக மாட்டாங்க. சமுதாயத்தில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மீனவர்கள். அவங்க பாருங்கள், எல்லாம் அவங்க கடலுக்குள்ளெல்லாம் போய் நல்ல நல்ல மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து நம்ம ஊருக்குள்ளக்கிறவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் அவனுங்கள பார்த்தீங்கன்னா குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கடல் தண்ணி வந்தால் அவங்கள அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் கடலுக்குள்ளே போனால் செத்து போட்டால் கூட கேட்பார் கேள்விகள். அந்த மாதிரி ஜனங்கள் இவங்கள அனுப்புகிறாராம். அப்போ தானே மீன் பிடிக்கிறது அவர் அப்படின்னாக்கா, கர்த்தரே இயேசு கூட தம்முடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளும் போது யாரை தெரிந்து கொண்டார்? பார்த்தீங்களா, அங்கே பார்த்துட்டே இருந்தார். மீன் பிடிச்சிருக்கிறானுங்க. அங்கே போயிட்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு, என்னப்பா வரையா அப்படி கேட்கும்போது, சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு எல்லாம் விலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பின்னாடி வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஜீசஸ் முன்ன பின்னா பார்த்தது இல்லை, எப்படி வந்தாங்க? இது எங்கப்பா யோசிச்சிருக்கீங்களா? வா அப்படின்னு உடனே வந்துட்டாங்களாம். பைபிள் அப்படி தான் இருக்குது, அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். எப்படி வந்தாங்க அப்படின்னா, கர்த்தருடைய நோக்கம் இந்த அளவில் பிடிக்கணும். இவங்களுக்கு வந்து சில குவாலிட்டி இருக்குது மீனவர்கள். அப்போது புரிஷ்ணகர்களை கூப்பிட்டு ஹலோ அப்படின்னு கூறும்போது அவர் திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜீசஸுடைய முகம், அவருடைய உடல் வடிவமைப்பு மற்றும் அவருடைய அந்த அந்த பார்வையில் இருக்கிற அந்த உறுதி, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வலையெல்லாம் கீழே போட்டு பின்னாடியே போயிட்டான். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தார் உலகத்தில்? பரிபூர்ண மனுஷர். இது வரைக்கும் பார்த்தது இல்லை அந்த மாதிரி. அந்த மாதிரி மனுஷனை பார்க்கவே இல்லை. பார்த்தா ராஜா மாதிரி இருக்கிறார். இப்போ கூட புதுசாக யாராவது வெள்ளக்காரவங்களும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்? அப்படியே மரியாதை வரைக்கும் பார்க்குறோமே இல்லையா? சாதாரண மனுஷங்களே. அப்போது பரிபூர்ண மனுஷன் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரு அந்த கவர்ச்சி, அப்படியே பின்னாடி போயிட்டான். இவர் ராஜாவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் போக போக பின்னாடியே சுத்தறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு. அப்போது மீன் பிடிக்கிறவர்கள் ஏன் பிடிச்சார்னா, மீன் பிடிக்கிறவர்கள் பிடிச்சதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு, இனிமேல் நீங்கள் மீன் பிடிக்க வேண்டாம், யாரை பிடிங்க, அதெல்லாம் போய் பிடிங்க மனுஷனுக்கு. ஏன் அப்படி சொல்லிட்டாருன்னா, மீனும் மனுஷனும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி குணமுள்ளவர்கள், மீனும் மனுஷனும். அப்போ என்ன, எந்த விஷயத்தில் ஒரே மாதிரி மனுஷங்களும் மீனும் அப்படின்னா, மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மீன் பிடிக்கிறது தூண்டில் போடுவான். தூண்டில் போடும்போது சும்மா முள்ளெடுத்து உள்ள போட்டோன்னா வராது, மீன் வருமா? வராது. அப்போ அதுக்கு என்ன வைக்கணும்? ஒரு குழு, அந்த உணவு வைக்கணும். அந்த உணவு வச்சு உள்ளே போகணும். நேரம் ஆற்றுக்குள்ளே இறங்கி அப்படியே போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர முடியுமா? அதெல்லாம் பண்ண தன்னுடைய நிழல் கூட அந்த தண்ணி மேலே படாத அளவுக்கு பார்த்துக்குவான். கரை மேலே உட்காந்துக்குவான். தன்னுடைய நிழல் அங்கே படாத அளவுக்கு பண்ண, நிழல் பட்டால் கூட வராது மீன். ரொம்ப சாக்குறது, அங்கே மாட்டிக்குவோமான ஒரு பயம். அப்புறம் அது மேலே உட்காந்துட்டு அவன் போடுவான். போட்டதுக்கப்புறம் அந்த தக்கை தெரியும் இல்லைங்க, தக்கை வச்சுருப்பான். அப்போது அந்த மீன் அப்படியே வரும், அப்படியே வந்து பார்த்தான். இவ்வளோ நேரம் ஒன்றுமே காணோம், இப்போ திடீர்னு பார்த்தா நம்ம சாப்பிட்ற பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு அதை பார்ப்போம். பார்த்தோன்னே வந்துட்டு உடனே வந்து கவர், ஒரு டவுட், இவ்வளோ நேரம் ஒன்றுமே இல்லை, இப்போ திடீர்னு வந்திருக்குது, ஏதோ டேஞ்சர் இருக்க போல இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணோன்னா, அப்படி ரிட்டர்ன் போயிடும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், சே இருக்குதே விட்டுட்டு போகிறேங்க, இது விடக்கூடாது, திரும்பி வரும். அப்படியே அந்த பக்கத்துக்கு வந்துட்டு அப்படியே பார்க்கும். அப்படியே பார்த்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான், ஆனாலும் இது திடீர்னு வந்திருக்குது, இது எப்படி அப்படின்னு யோசிச்சு திரும்பி கொஞ்சம் தூரம் போயிடும். போனதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரும், வந்து பாரு இத்தனை நாள் இல்லை, இப்போ திடீர்னு வந்தது, நான் பார்த்துட்டு வந்துடுறேன் வா சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளாக கூட்டிகிட்டு வரும். அப்படியே கூட்டிகிட்டு வந்து பார்க்க, எல்லாம் மூணு பார்க்குங்க. பார்க்கும்போது இதுங்களுக்குள்ளே ஒரு போட்டி வந்துடும், ஏன் ஒன்றும் நம்ம சாப்பிட்டேன் என்ன, இது விட்டமா இவன் தின்னுருவான் அப்படின்ட்டு டக்குன்னு எதாவது மாட்டும் போது கூட அவர் தூக்க மாட்டார். அப்போ கூட அவர் பொறுமையாக பார்ப்பார், நல்லா தக்க நல்லா இப்படி ஆடும் பாருங்க அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லா அந்த எஸ்கேப்பாக ஆக முடியாது. அப்போ அந்த டைமில் அவர் உள்ள போடும். இதுதாங்க மீன், மீனுடைய சுபம். மனுஷங்களும் இதே மாதிரி தாங்கிறார், அதனால தான் மீன் பிடிக்கும். மனுஷங்க எப்படின்னா, தாங்கள் யாருக்கிட்ட மாட்டுறது அவங்களுக்கு பிடிக்காது, பயம் ஜாஸ்தி. என்னது இந்த சத்தியத்துக்குள்ளே வர்றது பற்றி தான் பேசிக்கிறார். ஆரம்பத்தில் இந்த சத்தியத்துக்கு காமிக்கும் போது இவனுக்கு யாரு, இவனுக்கு என்ன, எதுக்கு வந்திருக்கிறானுங்க, எல்லாம் ஃப்ரீன்னு வேறு சொல்கிறானுங்க, அது இல்லாமல் எங்கெங்கிருந்து வர்றானுங்க, அப்புறம் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க, நல்லா பேசுகிறானுங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் கேட்கும்போது இவ்வளோ நேரம் நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லை, இருந்தாலும் போயிடலாங்க வேண்டாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அநேக பேர் போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் போடும்போது என்ன புதுசாக இருக்குதே, கேட்கறதுக்கும் நல்லா இருக்குதே, என்ன பண்ணுறது, சரி எதுக்கும் அடுத்த வாரம் போய் பார்க்கலாம். ஒரு சகோதரர் சொன்னாருங்க என்கிட்ட, சார் இன்னொரு டைம் இந்த கிளாஸ் எடுக்கிறீங்களா சார், ஒரு வருஷம் நடந்த 53 கிளாஸ் நான் எடுத்துருக்குறேன், திருப்பி இன்னொரு டைம் எடுத்துருங்களான்னு கேட்குறீங்களா சார். இல்லை சார், நான் 25 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் யாருன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். சரி பரவாயில்ல வா, திருப்பி இன்னொரு வருஷம் எடுத்து. இப்போ நம்பரியா அப்படின்னு, இப்போ நான் நம்புறேன் சார், நீங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன், என்ன வேணும் கேட்குறேன் சார். அப்போ அந்த மாதிரி என்னங்கண்ணா, மனுஷங்களும் வேணும் ஒரே கணக்கு அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வராது. அப்போது அந்த உணவுக்காக, அந்த சத்தியமான அந்த உணவுக்காக ஆரம்பத்தில் வர்றது, கூட ரெண்டு பேர்த்து கூட்டிகிட்டு வர்றது, அப்புறம் சில பேர் டவுட் ஆகிட்டு எப்படினு போயிடுது. இப்போ எடுத்தோடனே நான் வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி மீன் பிடிக்கிறேன், நானும் மனுஷனை பிடிக்கிறேன்னு இறங்கி அவன் முடிச்சானா பிடிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் ட்ரினிட்டி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பிதாவாகிய தேவன் அவர் வேறு, இயேசு வேறு, பொருள் தாவையானவரில் கிடையாது, அவர் வேணும்னு சொல்கிறேன், நீங்கள் யாராவது வருவீங்களா? வர மாதிரி. அப்போ அதுக்கு என்ன வேணும், சில டெக்னிக்ஸ் வேணும் இல்லைங்களா? அப்போ மீன் பிடிக்கணும்னா சில டெக்னிக் வேணும். ஜீசஸ் என்ன பண்ணிக்கிறார், அந்த டெக்னிக் அவர் பயன்படுத்தினார். அந்த டெக்னிக் யாருக்கு தெரியும், அந்த மீனவர்களுக்கு தெரியும். அப்போ அப்போ தான் அந்த நல்லா மாட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் சிஸ்டர் நீங்கள் போங்க வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஐயோ நான் இங்கே தான் வருவேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். இல்லைண்ணா அங்கே போய் உட்காரவே முடியுது இல்லை, என்னமோ கேட்டதே கேட்டு. நேற்று கூட எனக்கு ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நான் புது வருஷத்தில் போய் ஒவ்வொரு வருஷத்துலையும் நான் அங்கே பாஸ்ட்டாக பார்த்தேன்னா கடவுளை பார்க்குற மாதிரி புது வருஷத்தில் வாக்குத்த வருஷம் என்ன வருதுன்னு அப்படியே நான் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ போய் உட்காந்தா அவரை பார்த்தா பரிதாபமாக இருக்குது சிஸ்டர். ஏன்னா உலகம் அழிகிற நேரத்துலையும் ஆசீர்வாதம் சொல்கிறாரு. நேற்று சொல்கிறார் பார்த்தீங்களா, அப்போ என்ன ஆகிட்டுருக்குது, இப்போ மனுஷன் அது மாடிட்டா சத்தியத்துக்குள்ளே வர வச்சுட்டா அதுக்கப்புறம் போகவே எஸ்கேப் ஆக முடியாது. அதுதான் ஒரு விஷயம். அதான் தேவன் சொன்னார், நான் அனுப்பின வசனம் நான் என்ன சொன்னனோ அதை நிறைவேற்றிட்டு தான் எனக்கு மீண்டும் எங்கிட்ட அது வருமே தவிர எங்கே போட்டால் அது வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு தேவன் யார் அனுப்புகிறாரு, மீன் பிடிக்கிறவர்கள். யார் அந்த மீன் பிடிக்கிறவங்கன்னா, கிபி 1878 கரெக்டாக அந்த 1845 வருஷம் முடிஞ்சு 1878 வருஷத்தில் முதல் முதலாக அந்த இறைச்சல் அந்த பேச்சு ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஒரு மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணார், யாருன்னா தியோடர் எர்சல் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலியர். இவர் வந்து 1860 ஹங்கேரியில் பிறந்த ஒரு யூதர். இவர் தான் வந்து நம்மளுக்குன்னு ஒரு சொந்த தேசம் இருக்குது, நம்ம விட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்மளுடைய தேசத்துக்கே நம்ம மீண்டும் போகணும் அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ச்சி பூர்வமாக எழுத ஆரம்பித்தார். அந்த மூமெண்ட், அவர் ஆரம்பித்த அந்த மூமெண்ட்டுக்கு பேர் பெட்டாட்டிக்குவா மூமெண்ட். அப்போ இவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், ஜியோன் மூமெண்ட், அதாவது சியோன் இயக்கம் என்ற புஸ்தகத்தை அவர் எழுதி உலகமெங்கும் இருக்கிற யூதர்களுக்கு, அவர் தப்பாக நினைச்சார், முதல்ல பணக்காரர்களுக்கு அனுப்பிட்டார் அந்த புஸ்தகத்தை. பணக்காரர்களுக்கு அனுப்புனோடையும் பணக்கார யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கி போட்டார். எங்கே ஒரு திருக்கா வந்திருக்கிறான் இந்த தியோடர் எர்சல் இவருக்கே இந்த வேலை, நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கிறோம், இவர் தேவையில்லாமல் இஸ்ரேலுக்கு போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுதான் நம்ம தேவையான துரத்தையெல்லாம் விட்டார், நம்மளும் மறந்தே போயிட்டோம். அந்த 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 சர்வேயே நமக்கு தெரியாது, இடம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது, இப்போதுக்கு அங்கே நம்ம போகணும் அப்படின்ட்டு செல்வ வானிலையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவருடைய புஸ்தகத்தை. ஆனால் என்னாச்சுன்னா படித்தவங்க எல்லோரும், ஆனால் ஏழை எளிய மக்கள் யூதர்களில் ஏழை எளிய மக்கள் கொஞ்சம் மிடில் கிளாஸ் பீப்புளெல்லாம் அதுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அந்த புஸ்தகத்துக்கு. ஆமாம் கரெக்டு, நம்மளுடைய தேசத்துக்கு நம்ம போகணும். அப்போ இந்த பெட்டாட்டிக்குவா மூமெண்ட்டில் வெச்ச உணவு என்னென்னா, அந்த மீன் பிடிக்கிறவர்கள் அவங்க வெக்கணுள்ள உணவு, அந்த அந்த யூதர்கள் மீண்டும் அவங்களுடைய தேசத்துக்கு போகணும்னா ஒரு உணவு வச்சார். என்ன உணவு வச்சு சொன்னாங்கன்னா, அவர்களுக்கு யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு வரீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வீடு கட்டி தரோம், மட்டும் இல்லை இடமெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டில் நம்ம கொடுக்குறோம், அப்புறம் குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் நாங்கள் பண்ணித்தரோம், இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் எல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்களை எடுத்து வச்சு எழுதியிருந்தார் அந்த புஸ்தகத்தில். அந்த ஜியோனு உதாரணமும் ஒரு வசனம் நீங்கள் படிக்கலாம், அவர் எழுதியிருக்கிற ஒரு வசனம் ஏசாயா 60:22 வசனம்.
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பரத ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.
ஆமா, அப்போ இஸ்ரேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை உற்சாகப்படுத்தி ஜனங்களை வந்து அவர் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ ஆனால் இந்த ஒரு பேச்சுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஜனங்களே செவி கொடுத்தாங்க. அநேக சில சில ஜனங்கள் என்ன ஆயிட்டு முதல் முதலாக ஆமாம் அப்போ என்ன பேச்சு நடந்துச்சுன்னா, பிரிட்டன் பேரரசு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இஸ்ரேல் தேசத்தில் யார் இருந்தாங்கன்னா துருக்கியர்கள் வந்து ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிருந்தாங்க. அப்போ துருக்கியர்கள் செட்டில்மெண்ட் ஆகும்போது அவங்களெல்லாம் காலி பண்ண சொல்லி உத்தரவு போட்டது. அப்போ காலி பண்ண சொல்லி உத்தரவு போடும்போது உத்தரவு போட்ட பின்பு இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்குள்ளே போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சலுகை விலையில் சலுகையில் இவங்களுக்கு அங்கே போயிட்டு செட்டில்மெண்ட் ஆகலான்ட்டு கொடுத்தாங்க. அப்போ அநேக யூதர்கள் அவங்க போனாங்க. ஆனால் என்னாச்சுன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் போகவே இல்லை. இந்த மூமெண்ட்டை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதான் பெட்டாட்டிக்கோ மூமெண்ட். அதுக்கு பேர் 1914 அந்த பெட்டாட்டிக்கோ மூமெண்ட் என்னவோ மாறிச்சுன்னா ஜியோனிஸ்ட் மூமெண்ட்டாக மாறிச்சு. முதலாம் உலக போர் டைமில் ஜியோனிஸ்ட் மூமெண்ட் ஆகி கண்டிப்பாக இஸ்ரேலர்கள் அவங்களுடைய தேசத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆன அதே வேளையில் ஆன்டி ஜியோனிஸ்ட் மூமெண்ட் கூட ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களுக்கு விரோதமாக யூதர்களுக்கு விரோதமான ஒரு ஒரு அமைப்பு கூட அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆகி என்னாச்சுனாக்கா இந்த பணக்கார யூதர்கள் திரும்பி போகிறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டில் நான் மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்புகிறேன், ரெண்டாவது யார் அனுப்புகிறேன், வேட்டைக்காரர்கள் அனுப்புகிறேன் நான். அப்போது உலகமெங்கும் சிதறி இருந்த இஸ்ரேல் ஜனங்கள், அந்த செல்வவான்கள் மற்றும் திரும்பி போகாத ஜனங்களுக்கு பயங்கரமான நெருக்கடி காலம் ஆரம்பமானது. அதில் குறிப்பாக ஜெர்மனியில் எக்கச்சக்கமான யூதர்கள் இருந்தாங்க. ரஷ்யாவில் இருந்தார் இந்த சர்வாதிகாரி, அவர் பேர் முசோலினி போன்ற சர்வாதிகாரிகள் வந்து இந்த யூதர்கள் மேல் கடுமையான ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தினாங்க, கடுமையான துன்பத்தை அவர்கள் ஏற்படுத்தினாங்க. குறிப்பாக ஜெர்மனியில் இருந்த அந்த ஹிட்லர் நாசி இல்லைங்களா, அந்த தலைவர் அந்த அதிபர் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு அதாவது யூதர்களில் 60 லட்சம் பேரை அவன் கொலை பண்ணார். 1947 யூதர்களை 60 லட்சம் பேர்த்த அவன் கொலை பண்ணான். அவன் கொலை பண்ண மெத்தடெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போகணுங்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. அவன் என்ன பண்ணான்னா கர்ப்பிணின்னு பார்க்க மாட்டான், அப்படியே வயதில் குத்தி கிளிக்கிறது. அதே போல் குழந்தைகளை, யூதர் குழந்தைகளை தூக்கி மேலே வீசிட்டு அப்படியே ஷூட் பண்ணுறது, சின்ன சின்ன குழந்தைகளை. அப்புறம் தாங்களே தங்களுக்கு குழி வெட்டி உட்காந்துக்கணும், கல்லறை குழி வெட்டி உட்காந்துக்கணும். இவங்க வந்து ஷூட் பண்ணுவாங்க, அப்படியே விழுந்துட வேண்டியது, அப்படியே புல்டோசரில் போயிட்டு அப்படியே மூடிடுவோம். அப்புறம் ஒரு 600,000 யூதர்களுக்கு மேலே இந்த விஷவாயு உள்ள ஒரு குடோனில் அனுப்பி கேஸ் சேம்பரில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அனுப்பி அவன் ஒரே டைமில் சாகடிச்சான். அது மட்டும் இல்லை, குரலுக்கு எலிக்கெல்லாம் போட்டு மருந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை வந்து யூதர்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணாங்க. எப்படி இருக்க யோசித்து பாருங்க. அப்போ தடுப்பு மருந்துகள் இதெல்லாம் வந்து யூதர்களுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணாங்க. அப்போது பயங்கரமான கொடுமைக்குள்ளாக இவர்கள் ஆன பின்பு அப்போ என்னாச்சு, இவங்களுக்கு புத்தி வந்துச்சு, பெரிய பெரிய செல்வவான்களுக்கு, ஆமாம் நம்மளுக்கு சொந்த வீடு சொந்த தேசம் இருந்து எப்படி நம்ம வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்காரன் நல்லவன் இருந்தானா சொந்த வீடு கட்டுற புத்தி வராது. அந்த வீட்டுக்காரர் ஏதாவது இடங்கள் பண்ணிட்டு இருந்தானா, அப்போ என்ன பண்ணுவா, ஏதோ லோன் ஏனாவது வாங்கி வீடு கட்டிட்டு போயிடலாமே அது மாதிரி. அவள் பண பல விதமான பிரச்சனைகளில் மாட்டும் போது தங்களுடைய தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்பது அவங்க, அதான் வேட்டைக்காரர்கள் உலகமெங்கும் பயங்கரமான கொடூரமான சர்வாதிகாரிகள் மூலம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்கும்போது. அப்புறம் 2nd World War பின்பு 3 வருடங்கள் கழித்து 1948 May 15 இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்குறோங்க. அப்போது 1945 பூலோக வரைபடத்தில் இல்லாமல் இருந்த ஒரு தேசம் மீண்டும் அதே இடத்தில் அது உருவாயிட்டு இன்றைக்கி வந்து உலக மேப்பில் இருக்குது. இது மனிதருடைய முயற்சின்றது யாருனாலும் நினச்சி பார்க்க முடியாது. கண்டிப்பாக யாருடைய செயல், கண்டிப்பாக இது தேவனுடைய செயல் என்பது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. அப்போ இஸ்ரேலருடைய தரிசனங்களில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதியாகும். இன்றைக்கி இஸ்ரேலோ ஜெருசலேம் இதெல்லாம் புராண கதைகளில் வர நாடுகள், அயோத்தியில் தான் அவர் பிறந்தார் அப்படின்னா அயோத்தியங்கிறது என்ன ஒரு புராணம், அதெல்லாம் வந்து உண்மையாக போயால தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஜெருசலேம் என்பது புராணமா கட்டுக்கதையா எல்லாம் கண்ண முன்னாடி காசா, அன்னைக்கு இருந்த காசா தான் இன்னைக்கு வருகுது, அன்னைக்கு இருந்த ஜெருசலேம் தான் இன்றைக்கு இருக்குது, அன்னைக்கு இருக்கிற பெத்லகேம் தான், அன்னைக்கு இருந்த நாசரேத் தான் இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி. ஸோ நம்ம எல்லோரும் நாங்கள் இஸ்ரேலே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோங்க. அப்போ பல எதிர்ப்புகளுக்கு இடையில் அற்புத விதமாக இஸ்ரேலருக்கு தனி தேசம் கிடைத்ததே நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அந்த தேசம் அநேக ஜனங்கள் வந்து இடம் பெயர்ந்து அங்கே வந்ததை பற்றி சில குறிப்புகள் நம்மளுக்கு இருக்குது. அதாவது அந்த அந்த தேசத்தில் வந்து 1933 வந்து 30,377 யூதர்கள் திரும்பி வந்தாங்க. 1934 42,259 யூதர்கள் திரும்பி வந்தாங்க. 1935 62,000 யூதர்கள் திரும்பி வந்தாங்க. அதே போல் இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்க்கலாம், 1975-80களில் ரஷ்யாவிலிருந்து குவியல் குவியலாக போய் இறங்கிட்டான். 50,000, 60,000, 1,00,000 அப்படியெல்லாம் போய் அவர்கள் இறங்கிட்டான். இப்போது இன்னைக்கு கொஞ்சம் பேர்த்த வெளியில் இருக்கிறாங்க, அவர்களும் கண்டிப்பாக என்ன ஆகணும், எல்லாம் தேசத்துக்கு போவாங்க, இப்படி தேசத்துக்கு போயாகணும். இங்கெல்லாம் சட்டி கொச்சின்ல அங்கே பாம்பேயில் அங்கே இருக்க முடியாது. இப்போ பாம்பேயில் இருக்கிறவங்க இப்போவே திட்டம் போட்டிருப்பானுங்க, சரி நம்ம போயிடலாம், வந்திருக்கோம் வந்திருக்காங்களா புத்தி, நேரம் அங்கே தான் அடிச்சானுங்க, அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய தேசத்துக்கு ஓடி போயிடலாம், புத்தி வந்துருக்கும் கண்டிப்பாக. எல்லா அதே மாதிரி எல்லா தேசங்களுக்கு இருந்தும் அவளுக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்படி தான் மறு தனியாக ஒரு தேசம் அவர்களுக்கு கிடைத்தது. இப்போ என்னாச்சுன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் 37:8 நம்ம படிக்கும்போது, ஆமாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொல்லும் போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீண்டும் அந்த தேசத்தில் போய் இறங்கினதுக்கப்புறம் கொஞ்ச காலம் சென்ற பின்பு அங்கே நரம்புகள் உருவாச்சுனாக்கா, எப்படி நம்முடைய உடலில் நரம்புகள் மிக முக்கியமான பங்கு, ரத்தத்தை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதே போல் ஒரு தேசம் வளரணும்னா அதுக்கு முக்கியமான பொருள் என்னங்க, முக்கியமானது என்ன, பொருளாதாரம், கரெக்ட், பணம். பணம் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ரெண்டு பொருள் வேணும், ரொம்ப ரெண்டு வேணும் ரொம்ப முக்கியமானது. ஒன்று பணம், ராணுவம், கரெக்டாக சொன்னீங்க, பாதுகாப்பு. அன்னைக்கு வந்து அவர்களுக்கு தேசம் 1948 சுதந்திரம் கிடைச்சிது, தங்களுடைய கொடி நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற அரபு கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டாங்க. ஆனால் என்னாச்சுன்னா, ஒரு கையில் கொடி வச்சுருந்தார், இன்னொரு கையில் துப்பாக்கி வச்சுருந்தார், அத்தனை பேர் தான் துரத்திட்டாங்க. ஒருத்த கூட வந்து அங்கே இஸ்ரேலை வெற்றி பெற முடியவில்லை. அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரத்தில் அவர்கள் அந்த மற்ற எதிரிகளை வென்றதாக நம்ம பார்க்குறாங்க. அப்போது பணம், பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. இது எப்படி கிடைச்சதுன்னா, வெளியூர் தேசங்களில் பணக்காரர்களாக இருந்த யூதர்கள் எக்கச்சக்கமான பணம் உள்ளே இருக்கினாங்க. மட்டும் இல்லை, அந்த 2nd உலகப் போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக இருந்தார் தளபதி, அவர் ஒரு யூதர், பென் குரியன், அவர் தான் வந்து இஸ்ரேலுடைய முதல் பிரைம் மினிஸ்டராக அவங்க வச்சாங்க. விடியத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதிரிகள் வந்துட்டாங்க சுதந்திர தண்ணிக்கு. அப்போ எதிரிகளை துரத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அவங்க கிட்ட என்ன கப்பலில் கொண்டு வந்து இறக்குனது என்னன்னா, நாலே நாள் காயிலங்கடைக்கு போற பீரங்கி அதுதான் கொண்டு வந்தாங்க, வேற ஒண்ணுமே இல்லைங்க அவங்க கிட்ட. அப்ப என்ன பண்ணாங்க, ராத்திரி அதெல்லாம் கூட்டினாங்க, எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 4 பீரங்கி தான், 4 தான் வச்சிருந்தாங்க. நான் உங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் பின்னாடி தரேன், அந்த நேஷன் ஆஃப் மிராக்கிள்ஸ். அப்போ அந்த சண்டைக்கு போகும்போது 4 பீரங்கி மட்டும் இல்ல, ஒரு 40,000 பீரங்கி போற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அப்படியே பயங்கரமா சுட்டுட்டு போற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. பார்த்தானுங்க அவங்க பாய்களா, ஆளுக்கு தான் தண்ணீருங்களே தவிர இங்கே ஒன்றும் இல்லையா, இவனுங்களுக்கு எப்படி ஒரே நாள் வருமா, யோசிக்க வேண்டாவா, ஓ எக்கச்சக்கமாக கொண்டு வந்துட்டுருக்கிறானுங்கப்பா அப்படின்ட்டு ஒரே ஓட்டம் எல்லாம் ஓடிட்டானு. இப்படி தான் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு மேலே ரொம்ப சுலபமாக வெட்டி கொண்டாங்க. அதே போல் அதற்கு பின்பு 1967 6ஆம் வாரம் எகிப்தினுடைய தலைமையின் கீழே வந்துச்சு அந்த வார். அப்போ 7 நாடுகள் ஒன்று சேர்ந்து வந்து அடிக்கிறாங்க இஸ்ரேலை. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தினுடைய தலைநகர் கெய்ரோ போயிட்டாங்க. 40 மைல் தூரத்தில் இருக்கும்போது வெள்ளக்கொடி காமிச்சானுங்க பாய்களும், அது காமிச்சு வேண்டாங்க ப்ளீஸ் விட்டுருங்க மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரேல் மிரட்டிட்டு வந்தாங்க, இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு சில இடங்கள்லாம் அவங்களுடைய சொந்த தேசத்தில் அவங்க பிடிச்சி வச்சிருந்த இடத்துல மீண்டும் திரும்பி பெற்றாங்க. அதுதான் இப்போ கூட சொல்லிட்டு இருக்காங்க, ஆக்கிரமிப்பு பகுதிகளை இஸ்ரேல் திருப்பி கொடுக்க வேண்டும் தொடர்ந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆக்கிரமிப்பு பகுதியில் அவங்களுடைய சொந்த தேசம், அவங்க சொந்த இடம், தேவன் அவங்களுக்கு எல்லை கோடுகளாக போட்டு வச்சுருக்கிறார் 2nd அகமத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ மீண்டும் அவங்களுடைய இழந்து போன இடங்கள் எல்லாம் அவங்களுக்கு மீண்டும் பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். அப்போது என்னாச்சுன்னா, முதல் முதலாக பணமும் பாதுகாப்பும் அவர்களுக்கு பல நாடுகளில் இருந்து வசதி மிக்க யூதர்களிடமிருந்து வந்தது, அதான் நரம்புகள் அங்கே உருவானதை நம்ம பார்க்குறோம். மாம்சம் அடுத்தபடியாக பார்க்கும்போது மாம்சம், அப்போ சதை உண்டாயிற்று. அப்போ சதை என்பது என்ன அப்படின்னாக்கா, சதை என்பது என்ன நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்மளுடைய உடலில் நரம்பு மட்டும் இருந்தால் போதுமா, என்ன இருக்கணுமா, சதை. சதைங்கிறது என்ன, நம்மளுடைய உடலில் ஒரு 600 விதமான தசைகள் இருக்குது, செயல்பாடுகள், அந்தந்த மூமெண்ட்டு எப்படி வேணாலும் கழுத்து திருப்பது உதைக்கிறது நீட்டுறது எல்லாம் எப்படிங்க, அந்த அந்த தசைகள் வச்சிருக்கிறார் தேவன். அப்போ அது மாதிரி செயல்பாடுகள் வேணும், ஒரு நாடு செயல்படணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வேணும். உள்கட்டமைப்புக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது விவசாயம், முதல்ல சாப்பாடு, அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்ஜினியரிங், வர ஜனங்கள்லாம் 60 மில்லியன் யூத்ர் இருக்கிறாங்க இப்போ. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மாதிரி தனித்தனி காட்டேஜ் கட்டி கொடுக்குறதுக்கு இடம் இல்லை, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான், எல்லாம் மாடி கட்டிடங்கள் தான் கட்டணும். அப்போ அவங்களுக்கு தேவையான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப டெசர்ட்டில் கட்டணும், வேறு மணலில் கட்டணும் வீடு, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும். அப்போ அந்த மாதிரி விவசாயத்துறை மற்றும் மருத்துவத்துறை, மருத்துவத்துறை ரொம்ப முக்கியம், ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப முக்கியம், பள்ளிக்கூடங்கள் மற்றும் இருக்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்ததுப்போம் எல்லாம் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அத்தனை டிபார்ட்மெண்ட்டும், அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, இப்படி பல பல கட்டமைப்புகளே அவர்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை. அது கூட வந்து ரொம்ப சிறப்பாக அங்கே நடந்துச்சு. அதான் மாம்சம் அவர்கள் மேல் வந்ததாக பார்க்குறோம். விவசாயத்துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் நம்ம நாடு போல் விவசாயத்துக்கு இடமெல்லாம் கிடையாதுன்னு, ஜாஸ்தி இடம் கிடையாது, வெறும் டெசர்ட் பகுதி. அப்போ அங்கே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரலில் வந்து விவசாயத்துறையில் மிகப்பெரிய புரட்சி அவங்க பண்ணிட்டாங்க. பெரிய விஞ்ஞானிகள் அஞ்சு எல்லாம் அந்த டெக்னாலஜியோட போனாங்க. அது மட்டும் இல்லை, உலகமெங்கும் இருக்கிற எல்லா கலாச்சாரம் பாரம்பரியங்கள் எல்லா ஜனங்களுடைய அறிவு எல்லாத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க எப்படி இருக்கு பாருங்க, யோசிப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு செயல்பட்டுருப்பாங்க. அப்போது இன்றைக்கெல்லாம் நீங்கள் இஸ்ரேல் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நம்மளை மாதிரி 1 ஏக்கர் 2 ஏக்கரில் வச்சு விவசாயம் பண்ண மாட்டாங்க. 1 மீட்டர் 1 மீட்டர் இடம் அவ்வளோந்தான் போதுங்க, ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவு ரெடி பண்ணுறாங்க. 1 மீட்டர் 1 மீட்டர் அதில் வந்து மண் போட்டு அதில் வந்து சில இதெல்லாம் போடுறாங்க, ஃபர்டிலைசரு, உரங்கள், இதெல்லாம் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு, ஜீன் டெக்னாலஜி அது இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு ஒரு தக்காளி வந்து எவ்வளோ தெரியுங்களா, கிலோ ஒரு தக்காளி 16 கிலோ 20 கிலோ பண்ணிவிடுவாங்க. ஒருத்தர் அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு நோ ப்ராப்ளம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீவி சாம்பார் தக்காளி சட்னியெல்லாம் பண்ணிவிடுவோம். பூசணிக்காய் எல்லாம் தெரியுங்களா, 160 கிலோ பூசணி, ஒரு பூசணி 160 கிலோ, ஒரு வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க, அவ்வளோதான். மாடி வீடுகளில் விவசாயம் பண்ணுறாங்க, மாடி வீடுகளில் விவசாயம், அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் ஒரு சுரக்காய் எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 4 மீட்டர் பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே போகுதுங்க. அங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து இஸ்ரேல் டெக்னாலஜியில் ஒரு விவசாயி அந்த டெக்னாலஜி கற்றுட்டு வந்து எங்கள் கோத்தகிரியில் எங்களுடைய வீட்டு பக்கத்தில் அவர் அதை செய்கிறாரு, இப்போ கூட செய்கிறாரு. அவர் ஒரு சுரக்கா அவ்வளோ நீட்டம் வந்துச்சுங்க, இடம் வந்து இத்தினுதான் இருக்குது, ஆனால் சுரக்கா அங்கே போகுது, சொந்தக்காரத்தையே கொடுக்குறாரு வெட்டி வெட்டி, ஈர மாட்டேங்குது அவர். அது என்ன போய் இவ்வளோ இவ்வளோ விளைவிக்கிறீங்கன்னா ஒரே காய் தான் சார் இது, நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், போய் பார்த்தா அப்படி இருக்குது. அதே போல் இந்த காய்கறிகள் வந்து எல்லாத்தையும் ரொம்ப, அதே போல் வந்து உலகமெங்கும் இன்னைக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணுறாங்க, சொட்டு நீர் பாசனம், இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார், இதெல்லாம் வந்து தண்ணி வேஸ்ட் ஆகாமல். அதே போல் இப்போ அவங்களுடைய நாடுகளில் செடிகளுக்கு டெய்லியும் வந்து பூவாளியில் தண்ணி அடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அதுக்கு வந்து வாட்டர் ஜெல்லு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஜெல்லு மாதிரி இருக்கும், அதை போட்டு வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு தண்ணி, ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது கேரிப்பார். அதே போல் அவருடைய தேசங்களில் போய் பார்த்தா ரோட்டோரங்கள்லாம் எல்லாம் பூச்செடிகளாக இருக்கும், எல்லாம் பூங்கா மனமாக இருக்கும். ஆனால் எப்படி வந்துச்சுனா எல்லாம் கேஸ்லின் கொடுக்குறாங்க, மண்ணில் வரதில் செடி, இந்த செடிகளுக்கு தேவையான கேசஸ் கொடுத்துட்றாங்க, அதுலேயே அந்த மினரல்ஸ் சக்தியெல்லாம் கொடுத்துட்றாங்க. போய் பார்த்தா சட்டி இருக்கும், உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, டியூப் இருக்கும், இந்த செடிக்கு அந்த செடிக்கு டியூப் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து அநேக போயிட்டு வந்த ஜனங்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்ம இன்னும் போனது இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா கண்டுபிடிப்புகளும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அப்போ விவசாயத்துறையில் அது மட்டும் இல்லை, இதில் உலகத்திலே 1 ரோஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க தான், அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, உலகத்திலேயே 1 ரோஸ் எக்ஸ்போர்ட்டில். அப்போது எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க பாருங்கள், வீடுகள் இல்லை, மாடி வீடுகள்லாம் அங்கே ஹீட் பண்ணுறாங்க. இப்படி பல வகையில் அங்கே இராணுவத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 18 வயசானால் ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக இராணுவத்தில் சேரணும், எல்லார் கையில் கண் இருக்குது. அப்போது வந்து பக்காவாக ட்ரெயின் அப் போன டைம் கூட நீங்கள் ஈராக்கு அமெரிக்கா அடிக்கும் போது கூட அதான் அமெரிக்காக்காரர்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து நீ வேண்டாம் நாங்கள் பார்க்குறோன்னு வந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் இந்த மும்பையில் நடந்துச்சுல்ல தீவிரவாதிகள் வந்து மும்பையில் வந்து அடிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் 2-3 பேர்த்து கொலை பண்ணிட்டானுங்களே, அப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் உடனே வந்து 1 ஹவரில் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 48 மணி நேரம் போராடணும். அவங்க சொன்னால் 1 ஹவரில் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க, ஆனால் மானம் போயிருக்கேன்ட்டு இங்கே வர வேண்டான்ட்டேன். உலகம் முழுவதும் அந்த வார்ஃபேரில் பயம் ஜாஸ்தி, எல்லாம் டெக்னாலஜி அந்த மாதிரிங்க, எல்லாம் வந்து பிளேனெல்லாம் வந்து ஆள் இல்லாத விமானங்கள் மற்றும் அது இன்றைக்கெல்லாம் நீங்கள் லேட்டஸ்ட் 7 நாள் நடக்கிற சண்டையில் நீங்கள் பார்த்தீங்களா யாருக்கும் பயந்துக்க மாட்டான், அதான் சொல்றாரு தேவன் அவங்களுக்கு இப்ப அவருடைய அவருடைய பக்கத்தில் இருக்கிறார். அதான் வந்து இந்த மாம்சம் சதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பக்கா டெவலப்மெண்ட்ஸ்ல இருக்கிறாங்க அவங்க. அதே போல வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக அவர் இருந்து கொண்டிருக்கிற நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா தோளினால், நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும் பார், டைம் ஆயிட்டு. தோளினால் மூடப்பட்டிருக்குது இப்ப. நெக்ஸ்ட் சதை வந்தாச்சு, நெக்ஸ்ட் தோல். அப்ப தோல் என்பது எது கிடையாலும் அப்படின்னா ஒரு முழு வடிவம் கட்டுறதுக்கு அடையாளம். அப்போ உலர்ந்த நிலைமையில, உயிரற்ற நிலைமையில இருந்து இந்த தேசம் இப்போ என்ன ஆகிடுது, ஒரு முழு உருவமாக உருவெடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது என்னன்னா ஒரு தன்னிறைவு பெற்ற தேசம். யாருக்கிட்ட வாங்கிறது கிடையாது, ஒன்லி கொடுக்கறது தான். எப்படி நம்ம நாடுகள் அப்படி இல்லை, வாங்குறோம் கொடுக்குறோம். பெட்ரோலெல்லாம் என்ன பண்ணுறோம், அங்கேருந்து முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து நம்ம பெட்ரோல் வாங்குறோம், அமெரிக்காவிலேருந்து எல்லாம் வாங்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் வாங்க முடியுமா, கொடுப்பானுங்களா, கொடுக்க மாட்டாங்க. நிரந்தரமான எதிரிகள் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க, சுத்தியிலும் அவங்க தான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தேசத்தில் வரக்கூடிய கொஞ்சம் பெட்ரோல் வச்சு தங்களுடைய நாட்டுக்கு தேவையான உற்பத்திகளை அவங்க செஞ்சுக்கிறாங்க. மட்டுமில்லை, இப்போது சோலார் எனர்ஜி அவங்க பயன்படுத்துறதுல அவங்க தான் ஃபஸ்ட்டு. இப்போ சோலார் எனர்ஜியில் இப்போது கார் தயார் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் ஒரு 2 weeks பேக் பார்த்தீங்கன்னா அது இப்போ உள்ள நெக்ஸ்ட் இயர்லேருந்து எல்லாம் உலகத்துக்கு வரப்போகுது. சோலார் எனர்ஜினா சூரியன்லேருந்து வரக்கூடிய சக்தி எடுத்து 1% 0.5% கூட பொல்யூஷன் கிடையாது, புகையில்லை. அப்படிப்பட்ட கார்கள் வந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, ஒரு டைம் சார்ஜ் பண்ணிட்டா 300 கிலோமீட்டர் போகுதுங்களாம். அப்போ கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அதை சோலார் எனர்ஜி சார்ஜ் பண்ணுறது எப்படி, பெட்ரோல் பம்ப் இருக்குது, பெட்ரோல் தீர்ந்து போனால் பெட்ரோல் பிடிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்காம இருந்தாங்க. அது போன வாரம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஸோ சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் பங்கு, சோலார் எனர்ஜி பங்க் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காரை கொண்டு நிறுத்தினா கனெக்ஷன் கொடுத்துருவாரு, நல்லா சார்ஜ் போயிடும், 90 கிலோமீட்டர் வேகத்தில் 300 மைல் போயிடும். அவங்களுடைய நாடு ரொம்ப தூரம் வேறு இல்லை, இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் 10 மணி நேரத்தில் கிராஸ் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு சைஸ் அவ்வளோதான். அப்போது அது போதும் அவங்களுக்கு, அந்த பங்கே போதும். அப்போ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு இந்தியா கூட இன்னைக்கு அவங்களுடைய டெக்னாலஜி தான் விவசாயத்துறையில் அவங்க பயன்படுத்துகிறாங்க. 3 வருஷத்தில் மலைக்கு வைக்க வேண்டிய தேங்காயாக 3 மாதத்தில், இதெல்லாம் அவங்களுடைய மெத்தடு தான். இன்னைக்கு உலகம் முழுவதும் சிக்கன் சாப்பிட்றவங்க எப்படி இவ்வளோ சிக்கன் உண்டு பண்ண முடியுமா, யார் கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கு தான். பிராய்லர், பிராய்லர் கண்டுபிடிச்சதே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். அதே போல் மோட்டோரோலா, இந்த செல்ஃபோன்ஸு, இதெல்லாம் அமெரிக்காவுடைய ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிறாங்க. மோட்டோரோலா நம்ம தான் இந்த ஜப்பான்காரன் நோக்கியாவை பயன்படுத்துகிறோம். பட் அவங்களாம் மோட்டோ அதிகமான ஃபீச்சர்ஸு, அதிகமான வசதி வாய்ப்புகள் அதில் இருக்கிறது நம்ம பார்க்கணும். இப்படி அவங்களை சுற்றிலும் அநேக முஸ்லீம் நாடுகள் இருக்கிறாங்க, 120 பக்கம் இருக்குது அவங்களுடைய சுற்றிலும். அவ்வளோ நாடுகள் இருந்தாலும் அவங்களை எதிர்க்கிறதுக்கு யாருமே துணிகிறது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வந்து எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் கூட இஸ்ரேல்கிட்ட போகிறதுக்கு பயம் இருக்குது, பயம் இருக்குது ஜனங்களுக்கு, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ இப்படி தோல் ஒரு தேசம் உருவாயிடுச்சு. மட்டுமில்ல, ஐநா சபையில் கூட இவங்களை அங்கீகரிச்சிட்டாங்க இஸ்ரேலில் ஒரு தனி தேசமாக. ஆனால் இப்போ என்ன இல்லை, அதுக்குள்ள ஆவி மட்டும் இல்லை. அப்போ ஆவி வர வைக்கும் போன மாதிரி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உயிர் டெட் பாடி அப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆவி என்பது என்ன, ஆவி எப்படி தேவன் உள்ளே வர வைக்கிறார், ஆவி என்பது என்னன்னா சுவாசம் இல்லைங்களா. சுவாசம் என்றது என்ன குறிக்குதுன்னா இதெல்லாம் தேவன் தான் நம்மளுக்கு செஞ்சார் அப்படிங்கிற அந்த பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் இன்னும் வரல, இன்னும் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தேவன் எல்லா உதவியும் செஞ்சுட்டு இருக்கிறாரு, ஆனால் தேவன் தான் செய்கிறாரு அவருக்கு தெரியாது. ஆனால் இதுவரை தங்களுடைய சொந்த முயற்சியில் நடக்குதுன்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அப்போ பரிசுத்தாக அவர்களுக்குள் வரும்போது தான் இது தேவனால் ஏற்பட்ட ஒரு காரியம் என்றதை அவங்க புரிந்து கொள்வார்கள். அப்போ பரிசுத்தாவியை தேவன்கள் மேல் கொண்டு வரக்கூடிய மெத்தடு பற்றி 9வது வசனம் படிக்கலாம்.
நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலை உண்ட இவர்கள் உயிரடையும் வரைக்கு.
நான் காற்று திசை நான்கிலும் இருந்து வரணும். இந்த கொலை உண்ட இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கொலை செத்து போன பொண்ணுக்கு சமானம் இருக்கிறாரு. பரிசுத்தாவி இல்லைன்னா என்ன அர்த்தம், செத்து போன பொண்ணுக்கு சமாதம் சமானம். நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்கிற நம்மளுக்குள்ள கூட என்ன வேணும், நம்மளுக்குள்ள தேவனுடைய பரிசுத்தாவே இருக்கணும் இல்லைங்களா. அதான் ஜீசஸுக்குள் தேவன் தம்முடைய பரிசுத்தாவே அளவில்லாமல் கொடுத்தார். அதே போல தம்முடைய மக்களுக்கு கூட இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல் கொடுக்குறாரு. அது இல்லைன்னா நம்ம ஒரு பணத்துக்கு சமம். அப்போ நம்ம கிறிஸ்டின்லேருந்து பிரயோஜனம் இல்லை. அது போலதான் இஸ்ரேல் ஜனங்கள் கூட அப்படி இருக்கிறாங்க. ஆனால் காற்று திசை நான்கிலும் இருந்து வரணும் அப்படின்னா அது எதை குறிக்குது. அப்போ 4 இடத்துலேருந்தும் காற்று வந்து ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆனால் அது என்னாகும், அங்கே ஒரு பெரிய ஒரு சுழல் காற்று உருவாகும். இதை பத்தி எரேமியா 25:32,
இதோ ஜாதிகளுக்கு தீமை
பரங்கும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புத்தல் எழும்பும்.
ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும் அப்படின்னா தேசம் தேசத்துக்கு தீமை பரம்பும், பூமியின் நண்டுகளிலிருந்து மகா புத்தல் எழும்பும் அப்படின்னா இதுதான் கர்த்தராக இயேசு சொன்னாரு. மகா உத்தரவத்தின் காலம், இது வரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாதமான மகா உபதிரவத்தின் காலங்கள் இந்த உலகத்தின் மேல் வரும். அதான் நான்கு காட்டுகள் என்று சொல்லும் போது மகா உபதிரவத்தின் காலத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல் பரிசுத்த ஆவிய தேவன் கொடுக்க போறார். இதை பத்தி வெளிப்படுத்தல் 7:1.
இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாக பிடித்து பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன்.
பூமியின் நான்கு காற்றுகள் அப்படி புடிச்சிருக்கிறாங்க தூதர்கள், விட்டா என்னாகும், எல்லாத்தையும் சேதப்படுது. அப்ப அந்த அளவுக்கு அதை வந்து ஒரு கட்டளையில் இருக்கிறாங்க அந்த தூதர்கள் பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எதை குறிக்குதுன்னா இந்த உலகத்தினுடைய முடிவு கிளைமேக்ஸ். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் உலகத்தின் முடிவு கூட வந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்க போறோம். உலகத்தின் முடிவு கூட ஒரே நாள்ல முடியாது, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு முடிவு கிளைமேக்ஸ் இருக்கு. இங்க ஆரம்பிச்சு உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து முடியும் போது அது கிளைமேக்ஸா இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் பத்தி இங்க பேசுறாரு. இந்த கிளைமேக்ஸ்ல தான் இந்த உலகத்தின் முடிவு காலத்துல தான் இஸ்ரேல் மேல் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை அவர் ஊற்றுவார். அப்போ மகா உபத்திரவ காலம் என்பது உலகத்தின் எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக தேவன் வர வைக்க போறார். அதை பத்தி எரேமியா 39:3-7 எரேமியா
அதை போல அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்.
அது யாக்கோபுக்கு அது இக்கட்டு காலம், இஸ்ரேலுக்கு அது பயங்கரமான ஒரு காலம். அப்புறம் ஆனாலும் அதை ரசிக்க வருவான். இன்றைய நாளில் நாம் பார்க்கும் போது இஸ்ரேல் தேசம் எல்லா விதமான வசதி நிலையிலும் தன்னிறைவு பெற்ற நாடாக இருந்தாலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த பகை நாடுகளின் நிமித்தம் இஸ்ரேலுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னா இப்போ பயமும் திகிலும் இருந்து கொண்டேதான் காலை இருந்துச்சு. என்ன நடக்க சொல்ல முடியாது, ஏன்னா சுற்றிலும் யார் இருக்கிறாங்க, உள்ளே வச்சிருக்கிறாங்க. வேற இந்த பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்களே இவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கிறாங்க, அதுல ஒரு பகுதி பிரிச்சு வேற கொடுத்துருக்காங்க. தேவன் சொன்னார் அன்னைக்கு உங்களுக்குள்ள யாரையும் எப்போ போற இடத்துல வந்து ஈ விருக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிடணும், வச்சேன்னா உனக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அந்த காலத்துல இருந்து அதான் நடக்குது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இப்ப லேட்டஸ்ட் அது செய்யாம விட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா பாலஸ்தீனியர்கள் இவர்களுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ சுத்திலும் பகைவர்கள் இருக்கிறாங்க, உள்ளேயே இருக்கிறாங்க பகைவர்கள். அப்போ அதனால எந்த நேரத்தில் என்ன நடக்குங்கிற ஒரு பயம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. எல்லா வகையிலும் வசதி பெற்றாச்சு, ஆனா பயம் திகிலும் அவர்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி டைம்ல தான் மற்ற உலகத்தின் நாடுகள் இஸ்ரேல் மேல அவர் தேவன் விரோதமாக கொண்டு வர போறார். எசேக்கியேல் 38:7-9.
நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு, பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னுடைய கூட இருக்கும்,
விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு நான் சகல ஜாதிகளையும் நான் கூட்டுவேன்.
நகரம் பிடிக்கப்படும்,
நகரம் பிடிக்கப்படும் அந்த அளவுக்கு தேவன் அனுமதி கொடுக்கிறாரு.
வீடுகள் கொள்ளையாகும்,
கிளைமேக்ஸ் இப்படிதான் தேவன் அவர்கள் மேல் தம்முடைய பரிசுத்தாவை கொண்டு வர மெத்தடு. அப்ப உலகம் எங்கும் இருக்கிற ரஷ்யா அமெரிக்கா எல்லாருமே விரோதமாயிடுவாங்க இஸ்ரேலுக்கு விரோதமாக. ஏன்னா இன்னைக்கு வந்து லாஸ்டா நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தை என்னன்னா, ஏன் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஜெருசலேமே எங்களுக்கு கொடுத்துருன்னு கேக்குறாங்க. யாரு? பாலஸ்தீனியர்கள் இல்லைங்களா. ஆனா ஜெருசலேம் ஒரு இன்ச்சு கூட நம்ம தர மாட்டோம் அப்படி சொல்றாங்க. ஏன்னா ஜெருசலேம் யாருடைய நகரம்? அது தேவனுடைய நகரம் இல்லைங்களா, தாவீது கட்டின நகரம் அது, அது இவங்களுடைய நகரம்னு கேக்குறாரு. அது கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, இதனோட ராஜ்யத்தினுடைய கேபிட்டல் சிட்டி அது ஜெருசலேம் இருக்கும்போது இது தூக்கி இவங்க கையில் கொடுப்பாரா? அதனால சொல்றாரு ஜெருசலேமுக்கு விரோதமாக எல்லாத்தையும் நான் வர வைக்கிறேன். ஆனா ஜெருசலேம்ல கூட இஸ்ரேலுக்குள்ள கூட பெரிய அழிவுகள் நடைபெறும். அப்புறம்
ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள்,
பாதிக்கு மேல எல்லாம் காலி ஆயிடுவாங்க,
மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அது கொண்டு போவதில்லை.
பாதி ஜனங்களுக்கு மேல காலி பண்ணிடுவாரு. ஏன்னா எல்லா ஜனங்களையும் வச்சு பண்ணா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு புத்தி வராது, எங்களுடைய சக்தியில தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு, பாதிக்கு மேல சில ஜனங்கள்ல கூட பெரிய உபத்திரவ காலம் இருக்கும், ஆனா மீதியான ஜனங்கள் அறுப்புண்டு போறது இல்ல. அந்த டைம்ல தான் கர்த்தராய் இயேசு இஸ்ரேல் ஜனங்களுக்கு துணையாக நின்று உலகத்தின் அத்தனை ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களே ஆச்சரியப்படத்தக்கதாக அவர்கள் அழிந்து போகாதபடி காப்பாற்றுவார். ஏன்னா இது ஏற்கனவே நடந்திருக்குது நிழல்ல கிதியோனுடைய காலத்துல இல்லைங்களா, 300 பேரை வச்சு 130 எத்தனை ஆயிரம் பேர் லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்களை காலி பண்ணாங்க, வெறும் 300 பேர். அதே போல யோசபாத்தினுடைய நாட்களில் ஒரே அதே போல எசேக்கியனுடைய நாளில் ஒரே தூதர் தேவன் அனுப்பி அத்தனை பேரை காலி பண்ணிட்டார். இப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த எல்லாத்தையும் தேவன் முறியெடுத்தது போலவே கடைசி நாட்களிலும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் எல்லா தேசங்களையும் தேவன் முறியடிப்பார். எல்லாம் டெக்னாலஜி தான் பயன்படுத்துவாங்க, எல்லாம் நியூக்ளியர் வார் இருப்பாங்க, பயங்கரமான ஒரு நியூக்ளியர் வார் இருக்கும். ஆனாலும் அவங்க எல்லாத்திலிருந்தும் தேவன் அவர்களை காப்பாற்றுவார். அப்போதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு புத்தி வரும், தேவனாகிய கர்த்தர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் அவர் தான் ஜீசஸ், அவர் தான் மேசியா என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எப்பன்னா அந்த டைம்ல தான் இஸ்ரேல் மேல் தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை ஊட்டு வராமா. எசேக்கியேல் 39:29 வசனத்தில் அதை பத்தி நம்ம படிக்கிறோம்.
நான் இஸ்ரவேல் மக்களாலே என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன்.
ஆமா, இஸ்ரவேல் மேல் என்னுடைய பரிசுத்தாவியை நானே ஊற்றும் போது அந்த ஜனங்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். அதில் எப்படி இப்படி எப்படி தேவனுடைய தெய்வீக திட்டம் நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்ரேலர்களோடு தேவன் இருப்பதை உலகத்தின் ஜனங்கள் யாவரும் அவரை தொழுது கொள்வது. இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் விவரமாக பேச வேண்டியிருக்குது, பட் டைம் இல்லை. அது மட்டும் இல்லை, இது வேறு டாபிக், அடுத்த வார கிளாஸில் வந்து நான் அது எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்ட விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தின் ஜனங்கள் கண்டிப்பாக இது சொந்த முயற்சியில் ஜெயிச்சு வெல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது அது ஜகரியா 8:22-23 நம்ம படிக்கிறோம். அநேக ஜனங்களும் அப்புறம் பலத்த ஜாதி என்ன தெரியுங்களா, ஸ்ட்ராங் நேஷன்ஸ், சூப்பர் பவர்ஸ், அமெரிக்கா, சைனா, ஜப்பான் போன்ற சூப்பர் வல்லரசு நாடுகள் எல்லாமே என்ன எங்க வருதாம் அப்போ புறஜாதி மனுஷர்களில் 10 பேர் ஒருத்தர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை எப்படி குழந்தைங்க அப்பா அவனுடைய சட்டையை பிடிச்சிட்டு பின்னாடி வரணும், அது மாதிரி மற்ற புறஜாதி ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உலகமெங்கும் ஆளுகை பண்ணுங்க. ஏன்னா கர்த்தராக இயேசு சொல்லிட்டு இருக்கிறார், அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துல உலகமெங்கும் எந்த விதமான கவர்மெண்ட்ஸ், பொருளாதாரம், சமுதாயம், மதம் ஒண்ணுமே இருக்காது. அந்த டைம்ல ஜனங்கள் வந்து எந்த விதமான உதவி இல்லாத நிலைமையில இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் மிக ஆச்சரியமான வளர்ச்சி இருக்கும். அப்ப ஜனங்கள் இஸ்ரேல தான் பார்ப்பாங்க. இஸ்ரேலை தங்களுடைய அதிகாரிகளால் அல்லது இஸ்ரேலை தங்களுடைய முதன்மை ராஜ்யமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நீங்க யோர்தான் நதியில அதனுடைய விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல தான் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல தான் உலகம் முழுவதும் அங்க ஜனங்கள் இஸ்ரேல் கூட நம்ம சேர்ந்துடுறோம், இந்தியா கையெழுத்து போட்டுருவோம், அமெரிக்கா கையெழுத்து போட்டுருவோம், ரஷ்யா கையெழுத்து, சைனா கையெழுத்து, எல்லாருமே கையெழுத்து போட்டுருவோம். இஸ்ரேலுக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம், ஜனங்கள் எல்லாம் அப்படி கையெழுத்து போடுவானுங்களாம். அப்பொழுது தான் கண்ணுக்கு தெரிகிற அந்த ராஜ்யம் இஸ்ரேலில் ரொம்ப பலமுள்ளதாக அது ஸ்டார்ட் ஆகும். அப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் முதலாவது தேவனையும் கிறிஸ்தையும் அறிந்து கொள்வார்கள். பின்பு சகல ஜாதிகளும் தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இதை பற்றி ஏசாயா 60:2-3
இஸ்ரேலுக்கு
சாதகமாக இஸ்ரேலை ஏற்றுக்கொள்வார்கள், தங்களுடைய ராஜ்யமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது என்ன ஆகுனா சத்தியமானது எருசலேமில் இருந்து புறப்படும், உயிர் தேர்தல் எல்லாம் அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். முதலாவது முற்பிதாக்களோட உயிர் தேர்தல் நடக்கும், அதை தொடர்ந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய உயிர் தேர்தல் நடக்கும், அதை தொடர்ந்து வெளி ஜனங்களுடைய உயிர் தேர்தல் நடக்கும். அப்புறம் உலகமெங்கும் உயிர் தேர்தல்கள் நடக்கும்போது தேவனுடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ வசனம் எங்கிருந்து வெளிப்படும், கிறிஸ்தவர்கள் மூலமாக இருந்தில்ல, ஜெகோவா விட்னஸ் மூலமாக இருந்தில்ல. ஏன் தெரியுங்களா சொல்றேன், நான் இன்னைக்கு ஜெபா விட்னஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ராஜ்யம் ஷேர் ஆகுதுன்னா நாங்க தான் உலகம் எங்க சத்தியம் சொல்ல போறோம். அப்படி தேவனுடைய வசனம் சொல்றது இல்லை. தேவனுடைய வசனம் என்ன சொல்றது படிங்க, ஏசாயா 2:3.
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில்
சியோனிலிருந்து வேதமும் சபை, கிறிஸ்து மற்றும் சபையிலிருந்து பரலோகத்திலிருந்து வேதம் வரும். யாருக்கு? முற்பிதாக்களுக்கு வரும். அப்புறம் எருசலேமிலிருந்து தாங்க கர்த்தருடைய வசனம் புறப்படும். முற்பிதாக்கள் மூலம் தேவன் உலகத்துக்கு சத்தியத்தை அவர் கொண்டு வருவார். என்ன அருமையான தேவிக்கு திட்டம் பாருங்க. எல்லா ஜனங்களும் அங்க போய் சேர்ந்துருவாங்கன்னு நம்ம பாக்குறோம். இப்படிதான் அந்த இசைக்கலுக்கு தேவன் காமிச்ச இந்த தரிசனத்துல இஸ்ரேலனுடைய கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால தீர்க்க தரிசனங்களை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் உங்களுக்கு நல்லா தெரியும், இப்ப புரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேலை நீங்கள் டெய்லி பாருங்க. இன்னைக்கு அந்த இஸ்ரேலை மையமாக வச்சுதான் தேவன் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வர போறார். அப்ப இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா தேசங்களும் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த உலகத்தின் முடிவு பக்கம் முடிஞ்சுன்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆனா இது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சபை வாய்ப்புக்காக தேவன் நம்ம அழைச்சிட்டு சும்மா வந்து பைபிள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மட்டும் இல்லை, அதன்படி நடுக்கத்திற்கும் கர்த்தருடைய சரீரமான சபையாகத்துக்கும் தேவன் இன்றைக்கி நம்மளுக்கு போல எளிமையான ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி அதை நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்மளை பிரிவுகள் செய்வார். அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆறுமுகதோனும் உலகத்தின் முடிவும் என்கிற தலைப்பில் நம்ம பார்ப்போம். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தின் முடிவு ஜெபம் நம்முடைய பாஸ்கர்.
இரக்கத்திலே மிகுந்த ஐஸ்வர்யமும் அன்பும் தெய்வம் நீடிய சாந்தம் நிறைந்து வானாதி வானங்களை விட்டிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் போசித்து உடனடி வருகின்ற எங்கள் தெய்வீக தகப்பனே, தந்தையே உலகத்தில் எங்கெங்கே பிறந்த எங்களை நீர் உன்னுடைய திட்டத்திலே உன்னுடைய குமாரன் மூலமாக உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்து தந்தையே நிறத்திலே சகோதர சகோதரர்களாக நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தையும் உடுத்திருப்போன நாமத்தையும் உம்முடைய தெய்வீக திட்டங்களை நான் அறிந்து கொள்ள அந்த பாவிலாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக பேசும் தந்தையே. தகப்பனே எவ்விதத்திலும் நாங்கள் தகுதி இல்லாத பிள்ளைகளாக இருக்கணும் கொடுக்கிறதாவே, நீர் எங்களை பொருட்டாக எண்ணி இந்த சத்தியத்தையே கேட்க இந்த பாவிலாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக மீண்டும் ஒரு முறையாக தகப்பனை நாங்கள் கூடாமல் கூட நன்றி செலுத்துகிறோம். தந்தையே நாங்கள் கேட்ட சத்தியத்திலே நாங்கள் உண்மை உத்தமாக நடக்கத்தக்கதாக கிரிவி தந்தரலும். நாங்கள் உலகத்தினுடைய முடிவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எவ்விதத்திலும் சாத்தானால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாமல் பாதத்துக் கொள்ளும். எங்கள் ரச்சராய் இயேசு கிறிஸ்து காட்டு சென்ற வழியிலே நாங்கள் உண்மை உத்தமாக நடந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து நீர் வைத்திருக்கின்ற அந்த நித்திய ஜீவனை வாடாத ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவியும் நீர் நாம் பரிசுத்தம் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒருக்காக விட்டுக்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை நீ தான் அறிந்திருக்கிறீர். ஏற்றவைகளை ஏற்ற காலத்தில் சம்பூர்ணமாக கொடுத்து வழிநடத்தும். எல்லாவற்றுக்கும் தகப்பனே சத்தியத்திலே நடப்பதற்கு வேண்டிய நம்முடைய பரிசுத்தாவை நீ தான் கொடுத்து அவளை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாக இந்த ஒன்று கூடி உம்முடைய நாமத்தையும் உம்முடைய திருமண நாமத்தையும் தொழுது கொள்ளும் முறையிலும் உம்முடைய அன்பும் பாதுகாப்பும் அரவணைப்பும் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா? எங்கள் கண்மலையும் மீட்பதும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவும் எனக்கு ஜீவன் நல்ல பிதாவே.
உலகத்தின் அப்புறம் அந்த பைலர்ல மேலே கொண்டு விடுவான். ஒரு 50-60 பைலர்லாம் உள்ள நெல் தார் ஊற்றி தார் பத்த வச்சு எரியும். மலையிலிருந்து ஒன்று கீழே வந்து 60-60 ஆண்டு நடந்த வாரில் அவனுக்கு பயந்துட்டானுங்க. இது எதுவோ புது வெப்பன் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஓடிட்டு முஸ்லீம்களை ஓடிட்டான். வெறும் பைலர் தார் பைலர் வச்சு விட்டாங்க. நெருப்பு பத்த வச்சு அது டப்ப டப்ப டப்பா ஓடும்போது ஒரே ஓட்ட வரீங்க. எவனுக்கும் கொடுக்கும் ஆனா நம்ம வித்தியாசம் தெரியறதுக்காக இதாவே நம்ம தேவன் சொல்றோம். கட்ட நம்ம புரிஞ்சுக்கலாம். நேரம் கொடுத்துட்டு கத்த ரெண்டு நாவுக்கு ஞாபகம் அறிக்கை பண்ணணும். ரெண்டு நாவல் அறிக்கை சந்தேகம் இல்லை. நம்ம அந்த
எடுத்துட்டு
நீங்க வச்சுக்கோங்க.